أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وتوبوا الى اللہ جميعا ایها المؤمنون لعلکم تفلحون صدق اللہ العظیم وقال نبینا علیہ الصلاۃ والسلام انما الاعمال بالنیات وانما لكل امرئ ما نوى ومن كانت ہجرته الى اللہ ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى الله ورسوله وقال نبينا عليه الصلاة والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நமத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர் நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாகும். ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் முன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை இந்த இஸ்லாத்தின் மீது கியாமத் நாள் வரை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க சரியத்தின் அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமென விளங்கி அதன் பின்னால் செல்லக்கூடிய அந்த மக்களில் எங்களை சேர்த்தரு புரிவாயாக. யா அல்லாஹ், அசத்தியத்தை அசத்தியமென விளங்கி அதை விட்டு வெகு தூரம் பயணிக்கிற அந்த நல்ல ஆத்துமாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது கலிமாவை ஒழிந்தவர்களாக, எங்களுடைய இபாதத்துகளை பரிபூரணப்படுத்தி கடன் இல்லாத நிலையில், உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு மறிக்கிற அந்த ஆத்துமாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுவனத்தினுடைய வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்து நாளில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல அருவாகுகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இன்றைக்கு வாழுகிற வாலிபர்களை சாலிகின்களாக ஆக்கித் தருவாயாக. வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும், கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும், ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸையும் இதுபோன்று உலகத்தில் எங்கெல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய பெருமானாரை பற்றியும் குரானை பற்றியும் ஹதீஸை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய சஹாபாக்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபறுகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை சொல்லிக் கொடுங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள், அதனுடைய அர்த்தத்தை விளங்க வையுங்கள், அதனுடைய பொருளை அவர்களுக்கு உணர்த்துங்கள், அதன்படி வாழ்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று எந்த சூறாவை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த சூறாவினுடைய தொடர்படியான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே அல்லாஹு தஆலா தனி மனித ஒழுக்கம் எதை கொண்டு சீர்திருத்தம் பெறும், ஒரு தனி மனிதன் தன்னை ஒழுக்கத்தால் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவன் எந்த காரியங்களை செய்ய வேண்டும், முன்னெடுக்க வேண்டும் என்கிற அந்த தனி மனித ஒழுக்கங்களை குறித்து அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணை பாதுகாக்கிற, ஹராமான பார்வைகளை விட்டு பாதுகாத்தால் மட்டுமே அவனுடைய ஈமான் முழுமை பெறும் என்கிற அந்த தகவல்களை எல்லாம் நாம் சொன்னோம், இதிலே நாம் படித்தோம். இன்னும் கடந்த வாரத்திலே யாருக்கு முன்னெல்லாம் ஒரு பெண் தன்னை புர்கா இல்லாமல் வெளிப்படுத்தி கொள்ளலாம் என்கிற செய்திகளை மிக விரிவாக சில நண்பர்கள் கூட கேட்டாங்க, ஏதோ கிளாஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அது அப்படித்தான் சொல்ல முடியும், இவர்கள் யார் என்ன என்கிற அந்த செய்திகளை எல்லாம் நாம் விரிவாக ஒவ்வொரு இந்த பெண் யார், இந்த பெண் யார், எவர் ஹலால், எவள் மஹரம், யாரெல்லாம். இந்த செய்தியை கேட்டு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னார், இதே மாதிரி இவ்வளவு இன்டீட்டெயில்டான செய்திகள் இஸ்லாத்தில் இருக்கு, இன்னைக்கு உள்ள காலத்தில் இதெல்லாம் நம்மளால் எப்படிங்க பழகிட்டோம், ஒரு சில விஷயங்களில் நம்மளால் செயல்படுத்த முடியுமா, அல்லது இதனுடைய கவனங்கள் என்ன, இதை குறித்தான் நம்முடைய பார்வைகள் என்ன அப்படின்னு கேட்டார். அருமையான கேள்வி சகோதரர்களே. நாம் பெரிய பெரிய விஷயத்தின் பக்கம் நம்முடைய கவனங்களை செலுத்துகிறோம், இஸ்லாமியர்களை அழிக்கிறாங்க அடிக்கிறாங்க, இன்னொரு 25 வருஷத்தில் இந்தியாவில் இஸ்லாம் இருக்காது, முஸ்லீம்லாம் மூத்தா போயிடுவான், அதுக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்னு பெரிய கூட்டங்களை திரட்டி பேனர்களை ஒட்டி அந்த பெரிய விஷயங்களை பார்க்குறோம். நாயம் சொல்லாலேஜ் எல்லாம் போருக்கு போயிட்டு வந்தாங்க, இங்கே வீட்டில் முதல்ல இதை செய்ய சொன்னாங்க, எதை இதை செய்ய சொல்லிட்டு சொன்னாங்க, இது சரியாக இருந்துச்சுன்னா போரில் நமக்கு வெற்றி கிடைக்கும் தாங்க சொல்றது விளங்க. அங்க இதை விட யுத்தங்கள் நடந்துச்சு, இங்கே பேனர் பிடிக்கிற வேலையை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அங்க யுத்தமே நடந்துச்சு. பெருமானார் உள்ள இறங்கி அந்த முன்னாடி நாம் படித்த அந்த யுத்தங்கள்ல, முறைசீஸ் போன்ற யுத்தங்கள்லாம் அப்பந்தான், அதுக்கு முதல் யுத்தத்தில் இந்த சட்டம் இறங்கியிருக்கு, புர்காவினுடைய பர்தாவினுடைய சட்டம் இறங்கியிருக்கு. பெருமானாருடைய மனைவிகள் கூட போனாங்க, அவங்க பர்தாவில் இருந்தாங்க, அங்கே பெரிய சண்டை நடக்குது, அந்த சண்டைகளில் கலந்துக்கிட்டு வர்ற பெருமானார் இவங்கள்ட்ட சொன்னது, சஹாபி பெண்மணிகள்கிட்டையும் தன்னுடைய வீடுகளில் இருந்தவங்கள்ட்டையும் சொன்னது, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க, எந்த செய்திகளை அல்லாஹ் தன்னுடைய சட்டமாக இறக்கி இருக்கிறானோ அதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா அங்கே வெற்றி கிடைக்கும். வாள்களுக்கும் மனிதர்களுக்கும் மட்டுமல்ல அங்கே வெற்றி, ஆள்களுக்கும் எண்ணிக்கைகளுக்கும் மட்டுமல்ல வெற்றி, உங்களின் மீது அல்லாஹ்வினுடைய பார்வை பட வேண்டும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ்வினுடைய பார்வை இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய கூட்டங்களை கூட்டி உங்களுடைய சிந்தனைகளால் நீங்கள் மிகப்பெரிய வலுவான திட்டங்களை எல்லாம் தீட்டினாலும் கூட அவையெல்லாம் இயலாமல் போகிற ஒரு காரியங்களாகத்தான் ஆகும். வெற்றி அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி கிடைச்ச உடனே, அசருக்கு துவா செஞ்ச உடனே மகரிபில் வெற்றி கிடைக்குன்னு நினைக்கிறது அல்ல, அது ஒரு படிப்படியான வளர்ச்சி. சில நேரங்களிலே தோல்விகள் வெற்றிகளாக ஆகும், சில தோல்விகள் தான் சில வெற்றிகள். போன வாரம் ஒரு பாடம் நடத்திட்டு இருந்தேன், அந்த பாடம் கிதாபுக்கு பேரு அபுகரியத்து உமர். உமர் அப்படின்னு சொன்ன யார், அவருடைய உயர்ந்த அந்த பண்புகளை குறித்தான. இந்த லாஸ்ட் வீக்கில் புதன்கிழமை, செவ்வாய் நைட்டு புதன்கிழமை உமர் ரலியல்லாஹு தஆலாவின் நினைவு தினம், போன வாரம் கடந்த வாரத்தில் சில ஊர்களில் அதை நினைவுபடுத்தி எல்லா முஸ்லீம்களையும் ஒன்று கூட்டி உமர்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஊர்களில் அது விழாக்களாக நடக்குது. விழாக்கள்னா என்ன, கொண்டாட்டங்கள் இல்லை, எல்லாரையும் கூட்டி உமர் அவர்களுடைய அந்த செயல்களை எல்லாம் சொல்லப்பட்டது. இந்தியாவில் காந்தி சொல்லிட்டார் சொல்லிட்டாருங்கிறதுக்காக வேண்டி இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் 100 வருஷமாக. ஆனால் உமர்னா யாருன்னு நமக்கு தெரியாது, உமர் யார், காந்தி சொன்னாருங்க உமர் மாதிரி ஆட்சி வரணும்னு சொன்னாருங்க. என்ன அவர் ஆட்சி செஞ்சார், எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா செஞ்சாங்க தெரியுமா, சாமானியமான விஷயம் அல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை பெருமானார் கெட்டி எழுப்பினார்கள். அந்த புத்தகத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த தனித்தன்மைகள் சிறப்பு, அவர் எப்படி இருந்தார், உமர் என்றால் யார் என்ற அந்த வரலாற்று புத்தகம் அது கிளாஸில் வச்சுருக்காங்க. மஹமூதுல் அக்காத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு மிஸ்ரிக்காரர் எழுதுனது, அதில் எழுதுகிறார் ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை அப்போ ரொம்ப கோவப்பட்டது உமர் தான். ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை முஸ்லீம்களுக்கு அப்படி எகெயின்ஸ்டு, இந்த வருஷம் திரும்பி போயிருந்துங்கண்ணா, யாராவது முஸ்லீம் வந்தால் திருப்பி அனுப்பணுங்கண்ணா, எங்கள்ல யாராவது காபிரா எங்க அங்க உங்கள்ட்ட இருந்து எங்கள்கிட்ட வந்துட்டா நாங்க விட மாட்டோங்கண்ணா, 10 வருஷத்துக்கு போர் கிடையாது, அடுத்த வருஷம் தான் நீங்க தீர்வு வரணும். எல்லா உடன்படிக்கையுமே இஸ்லாத்திற்கு எதிரானது, ஒரு நபி இதை எப்படிங்க? அப்பதான் உமர் வந்து பக்கத்தில் வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், நம்ம முஸ்லீம் தானே, நீ அல்லாஹ்வுடைய தூதர் தானே, இவை என்ன இப்படி எழுதுறா, இதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஏன் கையெழுத்து போடணும், வாங்க இருக்கு, உண்டு இருக்கு, இரு உயிர் இருக்கவே இருக்கு, போரிட்டு நம்ம பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சொல்ல சிரிச்சாங்க, ஒண்ணுமே பதில் சொல்லல, இதுல நான் கையெழுத்து போடணும்னாங்க, வேற சொல்லல. திரும்பி போகும்போது எல்லாம் சொன்னாங்க, இது ஒரு பெரிய தோல்வி, என்ன அவமானகரம். அதுக்கு அடுத்த வருஷமே அல்லாஹ் தஆலா ஃபத்ஹே மக்கா மிகப்பெரிய வெற்றியோடு, ஜனநாயக வெற்றியோடு பெருமானார் உண்டு நடக்கிறாங்க. உமர் சொல்றாங்க, தேம்பி தேம்பி எழுதேன், தேம்பி தேம்பி எழுதேன், ஏன் நபியினுடைய ஹிக்மத் எனக்கு தெரியாது. நபி நபி உமர் உமர், உமர் சொன்ன வார்த்தை நபி நபி உமர் உமர். எத்தனை அறிவுகளை கடந்து வந்தாலும் கூட நபியினுடைய பாதத்தின் காலின் தூசியை கூட உமர் அடைந்து கொள்ள முடியாது. அது அல்லாஹ் உமருக்கு செய்த மிகப்பெரிய, நபிக்கு செய்த மிகப்பெரிய ஒரு உபகாரம். அந்த ஒரு காரணத்தினால அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தான் அந்த அடக்கி வாசித்ததுனால. அந்த நேரத்தில் தெரியல, உமர் ரழியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை முழுக்க நான் நபிட்ட போய் இப்படி பேசிட்டேனேன்னு வாழ்க்கை முழுக்க அழுதேன். இதே மாதிரி ஒரு காரியம் ரெண்டு காரியம் அல்ல, பல காரியங்களில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போர் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் பெருமானாருக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக வாழ்க்கை முழுக்க பேசிய ஒரு பேச்சாளரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த வரலாறுல எழுதுனாங்க, எடுத்துட்டு வந்து அவர் பேர் இப்னு அம்ர். அப்ப சொன்னாங்க, இதை என்ன இவர் என்ன செய்யலாம்னு கேட்டாங்க, பெருமானாரோட இயற்கையான செய்தி, இவர் என்ன செய்யலாம் மசோரார். அப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னா, இவர் பல்ல பூரா தட்டிடலான்னு. அப்பதான் இந்த ஆள் பேச மாட்டான், முஸ்லீம் ஆகல அவரு, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னா, இவருடைய முன்ன ரெண்டு பற்கள் மேல உள்ளது கீழே உள்ளது, அந்த பேசினா வெறும் காத்து மட்டும்தான் வரணும், வேற எதுவுமே வரக்கூடாது. அதே மாதிரி அந்த சனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்களை கலட்டி எடுத்துருவோம். நாயம் சொல்லா சொன்னாங்க, வேண்டாப்பா விடுப்பான்ட்டாங்க, வேண்டாப்பா விடுங்கப்பா. உடனே ஒன்றும் பெருமானாருடைய கூற்று அங்கே ஏற்றுக்கப்பட்டுச்சு, மசூரா விட்டாச்சு. முரதி அல்லாஹுத்தலான்னு சொல்கிறாங்க, ஒரு காலம் வந்துச்சு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுட்டாரு, இவங்க இந்த செயல்பாடுகளை பார்த்து அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. ஒரு காலம் வந்துச்சு, ஒரு தேவை ஏற்பட்டுச்சு, அப்போ அவர் இஸ்லாத்துக்காக வேண்டி பேசினார். அவர் பேசிய பேச்சில் எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்தா, நான் அந்த கூட்டத்தில் உட்காந்துருந்த மெய் சிலிர்த்து போய்விட்டேன், நான் நினைச்சேன் அன்னைக்கு மட்டும் இந்த பல்ல உடைச்சிருந்தா, இந்த வார்த்தைகள் கிடைச்சிருக்காதே. அவர் சொல்றார், என் நபி நபி தான், என் நபி நபி தான், நபியினுடைய மக்கம் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஆச்சரிய. ஏன்னா அவ்வளவு உரிமையாக பேசக்கூடியவர்கள் பெருமானார் இடத்துல. சில நேரங்களில் பெருமானார் அவர் சொன்னது அப்படி ஏத்துக்கிட்டாங்க. ஹதீஸ்களில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஹாபி அனுப்பினீங்க போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வாப்பா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்களோ அவங்க சொர்க்கம் பெறுவாங்கன்னு சொல்லுனாங்க அப்படின்னு போய் எல்லாத்தையும் போய் எல்லாம் செஞ்சுட்டு வா அப்படின்னா, ஒண்ணு இந்த சஹாபியும் கிளம்பிட்டார் போய் சொல்றதுக்கு. அவன் இப்படிப்பா, அவருடைய நல்ல நேரம், அவர் முதல்ல சந்திச்சது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. போன போன உமர் தான் உட்காந்துருக்காங்க பார்த்துக்காரு. உடனே இந்த செய்தியை சொல்றாரு, இதே மாதிரி யார் மன் கால் லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் அல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டானோ அவன் சோர்க்கம் போயிடுவான். அந்த நல்ல செய்தியை பெருமானார் சொல்றேன், யார் சொன்னான்னு கேட்டார் உமர். பெருமானார் இப்படி சொல்லி சொல்லி உன்ட்ட சொல்லி விட்டாங்க. ஆமாண்ணார், ஒரே அடி நெஞ்சில் அடிச்சாங்க அவரை. அவர் அப்படி போய் பின்னாடி சாஞ்சி விழுந்துட்டார். விழுந்தவொன்னு சொன்னார், ஏன் உமர் என்ன அடிக்கிறீங்க, என்ன அனுப்புனது நபி அப்படின்னு ஒன்ன, ஏதோ இந்த ஸ்கூல் பிள்ளைய கையை பிடிச்சி கூட்டு போற மாதிரி கையை விறுவிறுனு பிடிச்சி, நபி எங்க இருக்காங்கன்னு கேட்டா, மஜ்ஜித் விறுவிறு இழுத்துட்டு வந்துட்டார். இழுத்துட்டு வந்து நபிகிட்ட விட்டு கேட்டாரு, நீங்க இதே மாதிரி சொன்னீங்களா யாரோ சொல்லல. ஆமா சொன்னேன் அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, யாரோ சொல்ல அப்படி சொல்லாதீங்க. என்ன தைரியம் இருந்திருந்தால் பெருமானாக்கு அப்படி ஒருத்த வார்த்தை பேசியிருக்க முடியும்? நான் அதெல்லாம் அந்த அதிசயங்களை படிச்சு ஆடி போயிருக்கேன். அவர் தான் உமர், யாரோ சொல்ல இப்படி சொல்லாதீங்க. மக்கள் எல்லாம் சோர்வில் ஆழ்ந்து விடுவார்கள். சோனம் பெறலாமா, அப்ப தொழுவ வேண்டியது இல்லடா, இப்படி இருந்துக்கலாம் நினைப்பான். அது வேண்டாம், அந்த செய்தி இருக்கட்டும், இப்படி அறிவிப்புகள் செய்ய வேண்டாம், அவன் இபாதத்துகளையும் செய்யட்டுமே அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்க. இனிமேட்டு சொல்லாத பாட்டாங்க. எங்க அங்கீகரிக்கணுமோ பெருமானார் அங்க அங்கீகரிச்சார். அவர் அவரை எப்படி ஷேப் அதுல அந்த கிதாபில் எழுதுறாங்க, இது பெருமானார் ஏதோ இயலாமையின் காரணமாக அல்லது இவர் சொல்லிட்டாரங்கிறதுக்காக வேண்டி ஒத்துக்கிறதுக்கு இல்ல, தன்னுடைய அந்த சத்திய சஹாபாக்களை பெருமானார் அப்படி உருவாக்கி காட்டினாங்க. இவர் தான் பின்னாடி வரப்போற ஒரு கலீஃபா. இவர் சத்தியத்தையும் அசத்தியத்திலும் எப்படி நடந்து கொள்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷேகாக இருந்து ஒரு முரீதை போன்று, ஒரு உஸ்தாதாக இருந்து ஒரு தாலிபாய் போன்று,
ஒரு தாலிபிட்ட ஒருத்தர் உஸ்தாத் கேள்வி இருக்கிறார், அவன் பதில் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த ஆசிரியருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், கரெக்டா சொல்லிட்டார். அதனால இவர் ஆசிரியரை விட மேலானவரா? ஆசிரியர் ஆசிரியர் தான், மாணவர் மாணவர் தான். அந்த வித்தியாசம் இருக்குல்ல, முரதி அல்லாஹு தாலானு ஒன்னல்ல ரெண்டல்ல, இதே மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல எடுத்துக்கொண்டு அதற்கப்புறம் தன்னுடைய ஆட்சி காலத்துல. அதனாலதான் இன்னைக்கும் சொல்றாங்க, நம்ம இத ஒரு நான் இதா சொல்றேன்னு இல்ல, ஒரு விழாவா வச்சு அவங்கள பத்தியே பேசணும். காந்தி சொன்னதுனாலலாம் அவர் இல்ல, பெருமானார் உருவாக்கி கொடுத்த ஒரு பெட்டகம் அவர். இன்னைக்கு கூட அரசியல்வாதிகள் யோசிக்க முடியாது அப்படிப்பட்ட திட்டங்கள் அன்னைக்கு கொண்டு வந்தார். வயோதிக காலத்துல அவங்களுக்கு தனியாக ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு சொன்னது முதல் முதல்ல உமர் ரழியல்லாஹு தஆலா. எடா இருக்கிற காலம் வரையும் அவன்கிட்ட இருந்து புடுங்கி தின்னு போட்டு அவரிடத்துல குடும்பம் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா சமூகம் அவர்களை அப்படியே ஒரு நிராதரவாக விட்டுவிட்டு சாவுடா அப்படின்னு இருக்கிறதுக்கல்ல, அந்த அரசாங்கம் அவரிடத்துல அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களை டேக் கேர் பண்ணணும், அவர்களுக்கு மாசம் மாசம் காசு கொடுக்கணும் அப்படின்னு முதல் முதலாக அந்த முதியோர்கள் அந்த ஓய்வூதியம் அல்லது ஊக்கத்தொகை என்பதை கொண்டு வந்தவர்கள் இந்த சமூகத்தில் உமர் ரழியல்லாஹு தஆலா. போலீஸ் ஜட்ஜு எல்லா இலாக்காக்களையும் உருவாக்கி ஒன்னொன்னுக்கும் தனித்தனியான குதாத்துகள், அதனுடைய வரையறைகள், அந்த இது அந்த பாலிசிஸ், அந்த இன்னைக்குள்ள பேசல பேசினவா பாலிசியை மேக் பண்ணவர் உமர் ரழியல்லாஹு தஆலா. பெருமானார் சொன்னாங்க, நான் எந்த விஷயத்தில் இருக்கிறேனோ அதிலே முழு பிரியத்தோடு உமர் இருப்பார், உமர் எதில் இருக்கிறாரோ அதிலே நான் முழு பிரியத்தோடு இருக்கிறேன், எனக்கு பின்னால் சத்தியம் ஒரு இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது உமரிடத்திலே தான் இருக்கும். என்ன பிரியம் உமர் மேல வச்சிருந்தா பெருமானார் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, எனக்கு பின்னே சத்தியம் என்பது ஒரு இடத்துல இருக்கும் என்று சொன்னால் அது உமர் ரழியல்லாஹு தஆலா. தாராளமா எடுத்துக்கலாம், நீங்க யார் எதை சொன்னாலும் உமர் ரழியல்லாஹு தஆலா ஒன்னே கேட்ட மாட்டான், அதனுடைய ஹதீஸ்களை ஆய்ந்து அறிந்து. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை. போன வாரம் எது எதெல்லாம பத்தி பேசுறோம், இப்ப உமரை பத்தி நமக்கு தேவை. இன்னைக்குடைய ஆட்சியாளர்களை எதிர்த்து நிற்பதற்கு அவர் போட்டு தந்த அந்த அச்சரங்கள் இருக்கிறதே சாமானியமான, அதெல்லாம் பெருமானாருடைய அந்த லைட்ல உருவானது தான், பெருமானாருடைய ஒளியில் உருவானது தான், உமருக்கென்று இருக்கிற தனி ஆளுமைகள் அல்ல. அப்ப அதை விளங்கிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு செய்தி. அதுக்கு முன்னாடி கடைசியாக போன வாரத்தில் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னேன், அதில் ஒரு ஹதீஸு படித்தோம் நம்ம. சில நண்பர்கள் அது சம்பந்தமாக கேட்டாங்க, ஒரு ஹதீஸில் வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத்தப அலா இப்னி ஆதம ஹவ்வஹு மினஸ்ஸினா, ஒவ்வொரு ஆதமுடைய மகனுக்கும் அவனுடைய விபச்சாரத்தின் பங்கு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. ஒவ்வொரு ஆதமுடைய மகனுக்கும் அவனுடைய விபச்சாரத்தின் பங்கு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அவன் கண்டிப்பாக அதை அடைந்து கொள்ளுவான். கண்ணால் பார்ப்பது ஹராத்தை, ஹராமான காரியங்களை, அது கண்ணால் செய்யப்படுகிற விபச்சாரம். நாவால் பேசுவது நாவினுடைய விபச்சாரம். நஃப்ஸால் ஆசை கொள்ளுவது நஃப்ஸின் விபச்சாரம். அதை அவனுடைய மர்மஸ்தானங்கள் உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்படுத்துகிறது. இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீச ஆரம்பத்தில் நான் சொல்லும் போது இந்த ஹதீச சொன்னேன். அப்போ ஒரு நண்பர் கேட்டார், இது எப்படி அதுங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் விபச்சாரம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா எல்லாரும் அதுக்குள்ள அதை கடந்து போக முடியாதா, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மா ரஐது ஷய்யன் அஷ்பஹ பில் லமமி ஐ அஸ்ஸகாயிரி துனு மிம்மா கால அபூ ஹுரைரா. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், லமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க, சிறு பாவங்கள். அந்த சிறு பாவம் அப்படிங்கிறது அபூ ஹுரைரா சொன்ன அந்த ஹதீஸினுடைய விளக்கம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. சிறு பாவம்னா என்ன? தன்னுடைய ஒரு மனிதன் சில நேரங்களில் தன்னுடைய கண்களால் அப்படிப்பட்ட ஹராத்தை பார்த்து விடலாம், அதன் மூலமாக ஒரு இன்பங்களை அனுபவித்து விடலாம். பெரும் பாவம் அல்ல அது, ஒரு சின்ன பாவமா. அதுக்கப்புறம் அவன் மனசே வலிக்கலாம், ஒரு ஹராமான ஒன்றை பார்க்குறாரு, அதில் ஒரு லத்தத், ஒரு இன்பம் ஏற்படுகிறது, அது போர்னோகிராஃபியா அல்லது ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று அவருடைய அந்த சிந்தனையை திருப்பி விடுகிறது, அல்லது ஒரு ரோட்டில் போகக்கூடிய ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து ரசிக்கிறார். இந்த சிந்தனை உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது அவருக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும், கண்ணாலான பாவம், அது கண்ணினுடைய ஜினா அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லா. அதே மாதிரி அது சம்பந்தமாக பேசுவது, அதை விட மூணாவது நான் போன வாரம் சொன்னேன்ல, அல்லாஹ் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றான், தூபு இலல்லாஹி ஜமியா, மக்களே, முஸ்லிம்களே, ஆண்களே, பெண்களே, பார்வையினுடைய விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் தௌபா செய்யுங்கள். பார்வையினுடைய விஷயத்தில் நீங்கள் எல்லோ தூபு இலல்லாஹி ஜமியா, அல்லாஹுவினிடத்தில் நீங்கள் எல்லோரும் தௌபா செய்யுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, இது மறைவான ஒன்று, இது உள்ளத்தின் நோய், இது வாலிபர்களுக்கு மட்டும் வரும் சொல்ல முடியாது. வயசானவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு எண்ணமே தோணாது சொல்ல முடியாது, தோணலாம். வயசான பின்னாடியும் கூட ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை வருகிறது. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பார்க்க வெட்கப்படுகிற மனிதர்களில் ஒரு மனிதன் யார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கடைசி காலத்தில் வயோதிகத்தில் ஜினா விபச்சாரம் புரிகிற அந்த மனிதனை அல்லாஹ் பார்க்க கூட வர மாட்டான். ஏன்னா எல்லா ஆசையிலும் போயிருச்சு, ஆனா உள்ளத்துல அவனுக்கு அந்த விபச்சாரத்தினுடைய அல்லது அந்த இச்சை காம இச்சையினுடைய வெறி தலைக்கேறி இருக்கிறது. 60 வயசு 80 வயசு அப்பையும் ஒன்னு அவன் தேடுறான் அப்படின்னு சொன்னா, அவன் எந்த அளவுக்கு அவனுடைய உணர்வு பூர்வமாக ரத்தங்களில் அது கலந்திருக்கும், அல்லாஹ் பார்க்க கூட விரும்புவதில்லை நாங்க பெருமானார். அப்ப இந்த இடத்துல சொன்னாங்க, சின்ன சின்ன பாவத்தை ஒரு மனிதன் புரிந்து விடுகிறான். ஒன் நப்சு தத்தமன்னா, மனசு இருக்கிறதே ஒரு உலகத்தை போன்று. அந்த உலகத்துல அவன் இந்த சிந்தனைகள்லாம் கொண்டு வரான், இரவு படுத்திருக்கும் போது, பகல் இருக்கும் போது, அந்த அவன் பார்த்த அந்த சிந்தனைகள், அந்த காம கிளர்ச்சிகள் அல்லது வேற ஏதாவது இது மாதிரி. அதனால ஹுசுல் பரஸ்தி அப்படிம்பாங்க, அழகினுடைய அடிமைத்தனமாகிற அந்த சிந்தனைகளை வச்சு சுகம் காண்டுகிறான். ஏன்னா இது சாதாரணமான வார்த்தை இல்லை. பெருமானார் சொல்லிட்டாங்க, கடக்காமல் ஒரு ஆதமினுடைய மகனும் போக முடியாது, கடந்தான் போகணும். அப்ப அதுக்கு விளக்கம் சொல்றாங்க குர்ஆன்ல, அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், யார் ஒருவர் தவிர்ந்து கொள்ளுகிறாரோ, கபாயிரல் இஸ்ம், பெரும் பாவங்களை, வல் பவாஹிஷ், அந்த கெட்டத்தனத்தை, இல்லல் லமம், அதில் சிறிய பாவங்களை தவிர, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிடறான். நான் பெரும் பாவங்களை தவிர்ந்துக்கலாம் அந்த மனுஷன், ஆனால் சின்ன சின்ன இது மாதிரி உண்டான காரியங்கள்ல எப்பயாவது ஒன்று நடந்துருது, ஒரு பாவம் நடந்துருது, பெரும் பாவம் அல்ல சிறிய பாவம், அப்படி நடந்துருச்சுன்னா அதுக்கு பேர் அரபியில லமம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. லமம் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன பாவம். இப்போ ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதர் தொழுகைக்காக வேண்டி ஒது செய்தார் என்று சொன்னால் அவருடைய முகத்துல கண்ணில் அந்த செஞ்ச பாவங்கள்லாம் அப்படி அந்த தண்ணியோட கரைஞ்சு ஓடிடுது. சில பேர் பார்த்துட்டே சொல்லுவாங்க, அந்த தண்ணியில நீ இந்த மாதிரி பாவத்தை செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஆளுகள் கூட இருந்தாங்க, அந்த அளவுக்குள்ள மனிதர்கள் இருந்தாங்க. அப்ப ஒவ்வொரு ஒரு ஒரு பாவத்தை செய்து விட்டு ஒரு மனிதர் ஒரு நன்மையை செய்கிறார், அல்ல அந்த சின்ன பாவத்தை மன்னிச்சிடலாம், பெரும் பாவங்களை அல்ல மன்னிக்க மாட்டான். பெரும் பாவம் இருக்கிறதே அல்லாஹுக்கு, அல்லாஹுக்கு ஷிர்க் செய்வது, அதே போன்று கொல்லுவது, ஒரு ஒரு மனிதனை கொல்லுவது, வட்டி சாப்பிடுவது, எத்தீம்களுடைய பொருட்களை அநியாயமாக சாப்பிடுவது, ஒரு பெண்ணின் மீது அபாண்டமாக இட்டு கட்டுவது, போரினுடைய காலத்தில் புறமுதுகு காட்டி ஓடுவது, இந்த இஸ்லாத்திற்கு வந்த பின் அதை விட்டு வெளியே போய்விடுவது, இதெல்லாம் பெரும்பாவம், இதெல்லாம் பெரும்பாவம். இந்த பாவத்தை அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான், ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். அப்ப இந்த செய்திகளை முன்னெடுத்துட்டு சின்ன சின்ன பாவங்கள் நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சொன்னா, அல்லாஹு அதை நீங்கள் வேண்டுமென்றே பெரும்பாவத்தை தவிர்ந்திருந்தால், ஒருத்தர் வந்து என்ன செய்யறதில்லை, ஷிர்க் செய்யறதில்லை, இட்டு கட்டுறதில்லை, வட்டி கலந்த பொருட்களை சாப்பிடுவதில்லை, எல்லா நிலையிலையும் தன்னை அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார், எல்லா வகையிலையுமே இது உள்ளே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். இது மாதிரி மனிதர்களுடைய பெரும்பாவங்களுக்கு, பெரும்பாவங்கள் இல்லாமல் அவர் தவிர்ந்திருந்தார்கள் என்று சொன்னால், அவருடைய தொழுகையின் மூலமாக, ஒதுவின் மூலமாக, அவருடைய இபாதத்துகளின் மூலமாக, சதக்காவின் மூலமாக சின்ன பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடுறான். இப்ப பெருமானார் ஹதீஸ்ல சொன்னாங்களே, ஒவ்வொரு மனிதனும் விபச்சாரத்தை கடக்காமல் இருக்க முடியாதுங்கிறது இந்த பாவம் தான், சின்ன கண்ணால் செய்யறது, ஒரு யோசனையில விழுகிறது, வேறு ஏதாவது, அது விபச்சாரமாக மாறிவிட்டது என்று சொன்னால் அது பெரும்பாவமாக ஆகிவிடும். அவருடைய அந்த ஆசை உந்தி அதன் உந்தலின் மூலமாக ஒரு நிகழ்வு நடந்து விட்டதுன்னா அது பெரும்பாவம். அல்லாஹ்வினிடத்திலே அந்த பெரும்பாவத்திற்கு என்ன சட்டமோ அதுதான் சட்டம், இல்லைங்க இது இந்தியாவில் ஜாரியாக்க முடியாது. அதிசயங்களில் வருது, ஒருத்தர் சொல்றார், இந்த நாட்டில் கசையடி கொடுக்க முடியாது, கல்லால் இருந்து கொல்ல முடியாது. பெருமானார் சொன்னாங்க, அப்படி ஒரு விபச்சாரியை கியாமத்து நாளில் கொண்டு வரப்படும், அல்லாஹ் அங்கே ஒருவரை அழைத்து அவருக்கு கசையடி கொடுக்க சொல்லுவான். அப்படியெல்லாம் அவன் நீதத்திற்கு மாறான இல்லைங்க, எங்க இந்தியாவில் நடக்காதுன்னு அங்க போக முடியாது. ஹதீஸ்களில் பெருமானார் ஒருத்தனுக்கு கதவு கல்லால் அடித்து அவனை கொல்லப்பட வேண்டும் அல்லது அவனுக்கு சாட்டையால் அடிக்கணும்னா அங்கே கொண்டு வரப்படும். அங்கே உள்ள ஜபானியாக்கள் வருவான், இங்கே வாங்குற அடி கூட சாதாரணமாக போயிடும், அங்கே மலைக்கு இழுத்தார்னா எப்படி இருப்பாருன்னு நல்லா தெரியும். அந்த 80 கசையடி அந்த உடலுக்கு கொடுத்து விட்டு தான் அடுத்து அல்லாஹு தஆலா மறு தீர்ப்புகளை கொடுப்பான். இது அல்லாஹினுடைய அந்த சத்தியத்திற்கும் நிதர்சனத்திற்கும் நேர்மைக்கும் உண்டானது. அப்ப அதுல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்ப இந்த செய்திகளின் மூலமாகத்தான் பெருமானார் அதை சிறிய பாவம் அப்படிங்கிற லெவல்ல ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது நிகழ்ந்து விடும் அப்படிங்கிறதுக்கு எழுதுனாங்க. ஒரு கண்ணால சில நேரங்களில் சில பாவங்கள் நிகழ்ந்து விடலாம், உடனே அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு நல்லதை செய்வதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவதை கொண்டு அவன் கேட்க வேண்டும். அதான் அன்னைக்கு சொன்ன, இது ஒரு மறைவான பாவம், இது கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, தாய்க்கு தெரியாது, தந்தைக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒரு மனதினுடைய உள்ளத்திலே ஓடிக்கிட்டு இருக்க அந்த காம எண்ணம் இருக்கிறது. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, அதுக்கு ஒரே வழிதான், முழு உலகத்திற்கும் இந்த உலகமே சேர்ந்து எவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகளை செஞ்சு காமத்துக்கு என்னையா விடை அப்படின்னு கேட்டா எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லித் தருகிறான், அதற்கு ஒரே வழி உன் கண்ணை மூடுவது. இது இந்த 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 டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த டோர் க்ளோஸ் ஆயிடும். இந்த டோர் க்ளோஸ் ஆகாத வரையும் மேல உள்ள அவனுடைய மூளையில இருக்கிற அந்த செல்கள் க்ளோஸ் ஆகாது, அது தேடிக்கிட்டே இருக்கும். அதனால ரொம்ப சிம்பிளா பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க, யார் இருந்தாலும், யார் இல்லாவிட்டாலும், யார் பார்த்தாலும், யார் பார்க்காவிட்டாலும் நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இறை பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஒரு சாதகராகணும்னு நினைச்சார், ஒருத்தன் வலியாகணும்னு நினைச்சார். அந்த அந்த விலாயத்தினுடைய பாதையில் போவதற்கு முதல் படித்தரம் அவனுடைய கண்ணை பாதுகாப்பது. எவனுக்கு கண்ணை பாதுகாக்க முடியவில்லையோ அவன் முதல் படியில கூட ஏற முடியாதுன்னு, முதல் படியில கூட ஏற முடியாது. அப்ப அதுல அவ்வளவு பெரிய செய்தி இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் இவ்வளவு பெரிய எச்சரிக்கையாக சொன்னான். அடுத்து இந்த பருதம் அப்படிங்கக்கூடிய சிஸ்டம் வந்ததே நம்ம நிறைய அது சம்பந்தமா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாரம் தொடர்ந்து படித்தோம். பருதான்னா என்ன, யார் யாருக்கு முன்னாடி நிக்கலாம், நிக்க கூடாது, அல்லாஹ் ஆணுக்கு என்ன சொல்றான், பெண்ணுக்கு என்ன சொல்றான், அந்த ஒவ்வொரு கருத்து சார்ந்தும் நாம் படித்தோம். இப்ப இது முதல்ல எப்படி வந்துச்சு, இந்த சிஸ்டம் ஏன் வந்துச்சு, இந்த பருதாங்கக்கூடிய இந்த நிலை ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலான்னு தான் காரணம். சில பேர் அதுக்கு முன்னாடியே இந்த பருதாங்கனுடைய ஆயத்தை இறங்கிருச்சுன்னு சொல்றாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்றாங்க. புகாரியில வருது, இமாம் இவனுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்களாம், கால உமர் வாஃபக்து ரப்பி ஃபி தலாஸ் அவ் வாஃபக்கனி ரப்பி ஃபி தலாஸ், என் விஷயத்தில் 3 காரியங்களில் அல்லாஹ் என்னோடு ஆகிவிட்டான், என்னோடு சேர்ந்துட்டான், அல்லது நான் என் ரப்போடு சேர்ந்து விட்டேன். வாஃபக்கனி ரப்பி ஃபீ ஸலாத், நான் என் ரப்போடு சேர்ந்து விட்டேன் அல்லது ரப்பு என்னோடு சேர்ந்து விட்டான் 3 காரியங்களில். அது என்ன அப்படின்னு கேட்டா, குல்து யா ரசூலல்லாஹ், நான் பெருமானாரிடத்திலே சொன்னேன், லவ் இத்தகத்த மகாம இப்ராஹிம முசல்ல, யா ரசூலல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய அந்த தியாகம் எவ்வளவு பெரியது, நம்ம முன்னாடியே காபத்துள்ளால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நின்று அந்த இடத்த அங்கே வச்சிருக்கோம், அது மாறி மாறி வைக்கப்பட்டுச்சு, கடைசியிலே இப்போ இருக்க இடத்துல இருக்கு. அதனால இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாதம் இருக்கிற அந்த மக்காமே இப்ராஹிம்ல நின்று தொழுகிறதுனால நல்லா இருக்குமேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் செய்த அந்த தியாகங்களை நினைவு கூறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தினுடைய தந்தை, இனி உலகத்தில் யாரும் பிறந்து வர முடியாது, அவர் சொன்னதை போன்று ஏகத்துவத்தை யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றான், அவர் ஹனீஃப், ஹனீஃப் என்று சொன்னால் அரபியில சாய்ந்து நடப்பவர் அர்த்தம், ஒரு சைடு காலை கொஞ்சம் சாட்சி இப்படி நடக்கிறான்ல, இந்த ஹனீஃபான்னு பேர் வச்சிருக்கவன் சாய்ந்து நடப்பவர் அர்த்தம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்றான், இவர் ஒரு ஹனி, என்னன்னா எப்போதுமே அவர் சத்தியத்தின் பக்கம் தான் சாஞ்சி நடப்பாருங்கிறான். சாஞ்சி நடக்கிறதுனா கொஞ்சம் சாஞ்சி, இவர் எங்க சாஞ்சாலும் அது சத்தியமா தான் இருக்குங்கிறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய அந்த மக்காமுல தொழுதா என்னன்னு நான் பெருமானார் இடத்துல கேட்டேன், உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான். நபியே பெருமானார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த இடத்துல நின்று தொழுவுங்கன்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். இது முதல்ல கேட்டது உமர் ரலியல்லாஹு தஆலா, அவருடைய வாயால் அல்லாஹ் தஆலா அதை வெளிப்படுத்தி அதன் ஊடாக வகியையும் இறக்குகிறான். ரெண்டாவது குல்து, உபர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், யதுகுலு அலைக்கல் பிர்ரு வல் ஃபாஜிர், பெருமானாரே உங்களிடத்திலே நல்லவர்களும் வருகிறார்கள், கெட்டவர்களும் வருகிறார்கள். உங்களிடத்துல வந்து ஆலோசனை கேட்கறதுக்கு, சட்டம் கேட்கறதுக்கு எல்லாருமே வர்றாங்க. நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களான உம்மஹாத்துல் மூமினீன்கள், மூமின்களுடைய தாய்மார்களை கொஞ்சம் திரையிட்டு கொண்ட சொன்னால் நன்றாக இருக்குமேன்னு கேட்டாங்க. சொல்லல, இது முன்னாடியில இருந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு இப்படி செஞ்சாங்க, ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, ஒன்னும் சொல்லல. எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இவர் கேட்டு பல நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வஹி இறங்குது. அல்லாஹு தஆலா சொன்னா, உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் ஹிஜாப் எடுங்கள், மற்றவர்களிடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட வசனத்தை எல்லாம் இறக்கி சொன்னா, நீங்க தேவையில்லாம உங்களிடத்துல போய் கேள்விகளை கேட்க வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஒரு பொருள்களை அவர்களிடத்திலே, ஒரு பொருளை கேட்டாலும் நீங்கள் திரைக்கு பின்னால் நின்று கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அல்ல, சட்டம் வந்துருச்சு. ஏ உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லிதான் நபிக்கு தெரியணுமா? அதுவரையும் சட்டம் இல்லை, மறு சொல்றாங்க அப்படின்னு உடனே செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். பெருமானார் எதுவுமே சொல்லாம சும்மா இருந்தாங்கிறதுக்கு காரணம், பெருமானார் வகியை எதிர்பார்த்தார்கள். இது சாதாரணமா நம்ம இப்படி சொல்லிட்டு போற விஷயம் அல்ல, இது காலம் காலமாக இந்த சமூகத்தை சீர்படுத்துகிற ஒரு செய்தி. இது சார்ந்து அல்லாஹ் ஏதோ உன்னை இறக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சும்மா இருந்தாங்க. அல்லாஹ் ஹிஜாபினுடைய ஆயத்தை இறக்கினான். அப்ப இதுக்கு தூது போட்டது, இதுக்கு முதல் அந்த ஒரு செய்தியை கொண்டு வந்த அந்த சிந்தனையை ஊன்றியது உமர் ரழியல்லாஹு தஆலா. அதுதான் பெருமையா சொல்லுவாங்க, மூணு விஷயத்துல உமர் ரழியல்லாஹு அல்லாஹ் என்னோடு என்னுடைய விஷயத்தில் ஒன்றாக ஆகி கொண்டார். அதுல ஒன்னு மக்காம் இப்ராஹிம், ரெண்டு இந்த விஷயம், மூணாவது ஒரு மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஹதீஸுகள்ல வருது, இது புகாரியினுடைய ஹதீஸு. ஓ பலகனி முஆத்தபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وبلغني معاتبة النبي صلى الله عليه وسلم بعض نسائه فدخلت عليهن قلت ஒரு தடவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் கொஞ்சம் கோபமா நடந்துகிட்டாங்க. சில கொஞ்சம் குடும்பம் தானே, கணவன் மனைவிகளுக்குள்ள இது போன்ற பிரச்சனைகள் சகஜம்தான், பெருமானாருடைய வாழ்க்கையிலையும் அப்படி நடந்துச்சு. அப்ப அதே மாதிரி பெருமானார் தன்னுடைய மனைவிகளை கொஞ்சம் திட்டி சில நேரங்கள், ஒரு நேரத்துல பேசினாங்க. இந்த செய்தி உமர் ரழியல்லாஹு அன்ஹு காதுக்கு வந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க, இவங்க வீட்டுக்கு போனாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனாங்க, எல்லா மனைவிமார்களும் இருக்காங்க. அப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குல், அப்ப குல்து நான் சொன்னேன், ஒன்னு இந்த பிரச்சனையில பெருமானார் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்குங்க, அவங்க பேச்சை நீங்க கேளுங்க, இதோட பெருமானாரிடத்துல சாந்தமாக நீங்க போங்க. அப்படி இல்லையா, உங்க எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு, உங்க எல்லாரையும் தலாக் கூட சொல்லிட்டு, புதுசா வேற யாராவது மனைவிமார்களை ரசூல்லாக்கு கட்டி வச்சிடலாம்னா, தாண்டிய பேச்சு. அதாவது பெருமானார் மேல உள்ள முகப்பத்து காதல், அவர்களை இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மேல பார்த்ததும் வந்து ஹிஜாப் போட சொன்னது அதுக்கு தான். ஏன்னா பெருமானார் ஒரு உயர்ந்த மக்காம், அவர்களுடைய ஹரீம்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் கண்ணியமா இருக்கணும், அவர்கள் வந்து ஹிஜாபோடு இருக்கணும், அவர்களை வெளியே தெரியக்கூடாதுன்னு பெருமா உமர் ரழியல்லாஹு தஆலாவுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காதலின் வெளிப்பாடு, பெருமானாரின் மீது இருந்த ஒரு அளவு கடந்த காதலின் வெளிப்பாடு. தாம் யாரை நேசிக்கிறோமோ, அளவு கடந்து நேசிக்கிறோமோ, அவங்க விஷயம் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு ஆசைப்படுறது ஒரு மனிதனுடைய இயற்கையான பண்பு தான். அது உயர்வானதாக அவருக்கு கிடைக்க வேண்டும்ங்கிறது பண்பு தான். நம்முடைய நண்பர்கள்ல யார் நமக்கு ரொம்ப பிரியமோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா என்ன செய்வோம், போய் கடையில தேடி ரொம்ப பிரியமா நமக்கு எது உண்டோ, காஸ்ட்லியா எது உண்டோ அதை வாங்கிடுவோம். அந்த மாதிரி அந்த பிரியத்தின் வெளிப்பாடுதான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு இப்ப சொன்னாங்க, ஒன்னு பிரச்சனையை முடிங்க அல்லது வீட்டுக்கு போயிட்டே இருங்க, எல்லாரும் கிளம்புங்கட்டாங்க, உங்களை அல்லாஹு தஆலா மாத்திடுவான், நீங்க போயிட்டே இருங்க, ரசூலுக்கு வேற மனைவிமார்கள் கிடைப்பாங்கட்டாங்க. இது சொல்லி முடிச்சுட்டு கைரும் மின் குன்ன ஹத்தா அதைது இஹ்தா நிசாஇ, ஒரு மனைவி இடத்திலே நான் வந்தேன், உமர் சொல்றாங்க அப்படி பேசிட்டு ஒருத்தவங்க பக்கத்துல வந்தேன், காலத்தை அந்த அம்மா சொல்லிச்சு, யா உமர் அமா ஃபி ரசூலில்லாஹி மா யஈது நிசாஅ ஹத்தா தஈதஹுன்ன அன்த, பெருமானாருக்கு இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணணும்னு தெரியாதா, நீங்க பெருமானாரை தாண்டி அவங்க கொண்டாட்டிமார்கள நீங்க எல்லாம் தலாக்காயிருங்க, ஒண்ணு பேச்ச கேளுங்கன்னு இப்படி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க யாரு அப்படின்னு கேக்குது அந்த அம்மா. இப்படி பேசலாமா நீங்க? ஒண்ணு சமாதானப்படுத்தி வைக்கலாம், வேற ஏதாவது செய்யலாம். இங்க வந்து வீட்டுல சண்டையில இருக்கிறதுல ஒண்ணு கொடுங்க, அந்த கட்டன் ரெட்டா பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, யாரு ஒண்ணு அல்லான்னு இல்லைனா போயிட்டே இருக்குன்னு சொல்ற மாதிரி இப்படி எப்படி பேசுறீங்க நீங்கன்னு கேட்டுச்சு. உடனே அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்குனா, அசா ரப்புஹு இன் தல்லக்கக்குன்ன அன் யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன. உமர் எதை பேசினாரோ அதே வார்த்தையிலே அல்லாஹ் இறக்கணும். பெருமானாரின் மனைவிமார்களே, நீங்க பிரியமா இருந்து நல்லா இருக்கணும்னா பெருமானாரோடு இருங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. உங்களை தாண்டி நல்ல மனைவிகளை அல்லாஹ் பெருமானாருக்கு ஏற்படுத்துவான், உங்களை தலாக்கு விட வச்சிருவான்னு ஆயத்திறங்குச்சு. உமர் பேசியவா? அப்ப இந்த ஹதீஸ் புகாரியில வருது. இந்த மூணு செய்தியையும் அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார். ஹிஜாபினுடைய விஷயத்துல இந்த முதல் செய்தி, நாங்க உங்களிடத்துல நல்லவர்கள் கெட்டவர்கள் வருகிறார்கள் யார் ரசூலல்லா, அவங்களை நீங்க ஹிஜாப் போட சொல்லுங்க, அவர்களை ஹிஜாபோடு இருப்பதற்கு நீங்கள் ஆக்குங்கள், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் ஹிஜாபினுடைய ஊடாக இறக்கி வச்சான். அது மட்டும் காரணம் இல்லை, அது ஒரு ஆயத்துல வந்திருக்கு. அது இல்லாத இந்த சமூகத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆயத்துக்களை இறக்கலாம். இந்த ஆயத்து இறங்குறதுக்கு பின்னாடி இன்னொன்று நடந்துச்சு. இந்த உமர் இந்த ஹிஜாபினுடைய ஆயத்து இறங்கி நீங்க புர்கா அணியாம வெளியே போக வேண்டாம், புர்கா அணிந்து கொள்ளுங்கள், புர்கா உங்களுக்கு நல்லதுங்கிறதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு செய்தி நடந்துச்சு. ஹதீஸுகள்ல வருது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, சௌதா பின்த் ஜம்ஆ என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமானாரினுடைய மனைவி, சௌதா பின்த் ஜம்ஆ அந்த அம்மா பேரு, கொஞ்சம் டாலு கொஞ்சம் குண்டு, இப்படி ஹதீஸ்ல எழுதுறாங்க. அந்த அம்மா கொஞ்சம் உயரமா இருப்பாங்க, கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. பல பேருக்கு பெண்களுக்கு மத்தியில் அவங்க நின்னாங்கன்னா அடையாளம் கண்டுபிடிச்சலாம், டக்குன்னு பார்த்தா தெரியும். அந்த மாதிரி ஆளுகளை தெரியும் இல்லையா, கொஞ்சம் வாட்டம் சட்டமாக ஒருத்தர் இருந்தாருன்னா பார்த்தோன்னே பின்னாடி போகும்போதே அவர் தான் போறாரு சொல்ல அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் அடையாளம் காண முடியும். அந்த அம்மா ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக அந்த காலங்களில் வீட்டில் கழிப்பறைகள் இல்லாமல் ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய பழக்கம், ஊருக்கு வெளியே தான் போய் அந்த டாய்லெட் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது அந்த காலத்தில். அப்ப அது மாதிரி ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னா, வீட்டுல இருந்து வெளியே வர்றாங்க, வந்து இப்படி போறாங்க. போகும்போது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே சொன்னாங்க, யா சௌதா, சௌதான்னு பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, மா துஃபீனா அலைனா, மா துஃபீனா அலைனா, நீங்க இப்படி எல்லாம் போனா எங்கள்கிட்ட இருந்து மறைஞ்சிடலாம் நினைக்கிறீங்களா, இப்படி எல்லாம் நீங்க போக கூடாதுன்னு. எப்படி பர்தாவினுடைய ஆயத்து இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு தேவைக்காக வேண்டி போகிற போது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்துட்டு கூப்பிட்டு சொன்னாங்க, சௌதாவே உங்களை அடையாளம் எங்களுக்கு தெரியும், நீங்க போனாலே நாங்கள் பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம், நீங்க இப்படிலாம் போகக்கூடாதுன்னு. போகக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை துப்பின, நீங்கள் எங்களிடமிருந்து மறைத்து கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ரஜாத், உடனே அந்த அம்மா திரும்பிச்சு போல திரும்பிச்சு. ரஜாத் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாடு, ஃபதக்கரத் தாலிக லஹு, இது என்ன செய்தியெல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையும் வந்து பெருமானாரிடத்திலே முறையிடுகிறார்கள். ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு ஹுஜ்ரத்தி, அப்படி அவர்கள் பெருமானாரிடத்திலே வந்து முறையிடுகிற போது பெருமானார் என் வீட்டில் இருந்தாங்க, என் வீட்டில் இருந்து இஷாவினுடைய சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இஷா நேரத்தில் தான் பெண்கள் வெளியே போவாங்க. அப்போ இந்த நேரம் வந்து என் வீட்டுக்கு பெருமானா, அப்போ எத்த அக்ஷா பெருமானார் இரவு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வருது, எல்லாத்தையும் சொல்லுது. இன்ன பி எதிகில ஆரக்கா, ஒரு கறித்துண்டு, ஒரு எலும்போட சேர்ந்த கறித்துண்டு பெருமானாரின் கையில் இருந்தது. உன்சில அலைஹி ஃபருஃபியா அன்பு, உடனே ஒரு செய்தி வானத்திலிருந்து பெருமானாருக்கு இறக்கப்பட்டது. ஒகுவைய கூல், அதுக்கப்புறம் பெருமானார் சொன்னாங்க, கது ஊதின லக்குன்ன அன் தஹ்ருஜுன லி ஹவாயிஜி குன்ன, உங்களுடைய தேவைக்காக வேண்டி நீங்கள் வெளியே போவதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு அனுமதி வழங்கிட்டான். அங்க உமர் என்ன சொன்னது, ஏன் போறீங்கன்னு, ஹிஜாப் வந்துருச்சு அதுக்கப்புறமும் நீங்க எங்க போலான்னாரு. இங்கே பெருமானாருக்கு அல்லாஹ் இறக்கினா, தேவைக்காக வேண்டி ஒரு பெண் வெளியே போவது கூடும் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுமதி தந்து விட்டான். தேவை என்னவோ அவர்கள் புர்காவோடு இருப்பது, அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்வது, தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தாமல் தங்களை மூடிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவைக்காக வேண்டி எங்கும் செல்லலாம் என்ற இந்த செய்தியே அது அந்த நேரத்தில் தான் பெருமானாருக்கு இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த ஹிஜாப் அப்படிங்கக்கூடிய அந்த சிஸ்டம் இருக்கிறதே, இதனுடைய ஒரு காரணியாக உமர் ரழியல்லாஹு தஆலா ஒரு செய்தியை உள்ள போட்டாங்க, அதுல இருந்து தான் வந்துச்சு. இப்ப இதனுடைய முழு செய்தியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதனுடைய முழு செய்தி எப்ப தஷ்ரீஆக இது ஷரியத்தாக ஆனது அப்படிங்கக்கூடிய அந்த செய்திகள், இதற்கு பின்னே உள்ள ரகசியங்கள் என்ன? பொது அந்த அந்த நண்பர் கேட்டாருன்னு சொன்னேன்ல, இதெல்லாம் இன்னைக்கு கடைபிடிக்க முடியுமா? அதுங்க இவ்வளவுதெல்லாம் வந்து வந்து மகள் தாய் இந்த இந்த வழி மட்டும்தான், இந்த வழி இதெல்லாம் அடைச்சிருச்சு, இதெல்லாம் கூடாது அப்படின்னு இந்த இதெல்லாம் பாக்குறதுக்கு சொன்ன இந்த செய்திகள் தான் உண்மையிலே சரியத்தும் சத்தியமும். இதை செஞ்சா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயம் பெற முடியுமே தவிர, இதையெல்லாம் விட்டு விட்டு வெறும் சட்டங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறது தான் இந்த சரியத்தை நமக்கு சொல்லி தருகிற பாடம். ஏன்னா இந்த சரியத்தை உடனே ஒரே நாள்ல அல்லாஹு தஆலா அப்படி இறக்கிரல, இன்னைக்கு வாய் நாளைக்கு அப்படி செய்ய அப்படி இல்ல, படிப்படியாக அவருடைய எண்ணங்களுக்கு தோதுவாக அல்லாஹ் ஒண்ணு ஒன்னா சொல்றான். இப்ப உதாரணத்துக்கு இதுல பாருங்க, ஒரு செய்தி முதல்ல அல்லாஹ் சொன்னா நீங்க கண்களை பாதுகாருங்கள். ரெண்டு ஜின்ஸுக்கு சொன்னா, ஆணுக்கும் சொன்னான் பெண்ணுக்கும் சொன்னான். ஒரு ஆண் தேவையில்லாமல் அன்னிய பெண்ணை பார்க்க கூடாது, ஒரு பெண் தேவையில்லாமல் அன்னிய ஆணையும் பார்க்க கூடாது, ரெண்டுக்கும் சட்டம் இறங்கிச்சு. இப்ப இன்றைக்கு இருக்கிற காலத்துல சொல்றாங்க இல்லையா, முஸ்லீம்கள்லாம் ரொம்ப பேக்வேர்டு, அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, ரொம்ப பின்னுண்டான காலத்துக்குரியவங்க, இன்னும் அந்த 1400 வருஷத்துக்கே போய்கிட்டு இருக்காங்க, இன்னும் அவங்க வந்து ஃபார்வேர்டு கம்யூனிட்டிக்கு வரலன்னு. இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும், படைத்த ரப்புல் ஆலமீன் ஆணுடைய குணம் என்ன பெண்ணுடைய குணம் என்ன ரெண்டையும் அறிஞ்சு அழகா கோடு போட்டிருக்காங்க. ரெண்டையும் அறிஞ்சு அல்லாஹு தஆலா அழகா கோடிட்டு இவங்க இவங்க இந்த 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 செய்தியைத்தான் இவங்கவங்க செய்ய முடியும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக அல்லாஹு தஆலா செய்ய, வேற யாராலையும் இதை சொல்லவும் முடியாது, இதை எடுக்கவும் முடியாது, யார் சொன்னாலும் எவனும் கேட்கவும் மாட்டான், யார் சொன்னாலும் யாரும். இன்னைக்கு இந்த கொஞ்சம் ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன், இந்த கேம் விளையாடுறாங்கல்ல பிள்ளைய, அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு இன்னைக்கு போட்டிருக்கான். மென்டலி அது ஒரு பெரிய டிசார்டர் ஆயிடுச்சு, அது ஒரு பெரிய நோயாகவே ஆயிடுச்சு. அந்த பிள்ளைங்க 24 மணி நேரமும் அதுலயே உட்காந்து, பெரியவர்களும் அப்படியே போயிட்டாங்க, அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. ஒரு கட்டத்தில் அப்படிலாம் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா வந்து எப்படி வந்து ஒரு தண்ணி அடிச்சவன் ஆயிட்டானோ, வந்து லாகிரி பொருள்களை யூஸ் பண்றவன் எவ்வளவு வெறித்தனமா ஆயிடுறானோ அதே மாதிரி ஆயிடுறான். அவனும் அவனுடைய அந்த மூளையினுடைய செல்கள் எல்லாம் மாறிடுதுன்னு எழுதுறான், அவனுக்கு எதுவும் புரியாது. இப்ப அதுல இருந்து எப்படி வெளியே வர வைக்கலாம்னு பல ஐடியாக்களை சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர, ஆனா அதுல இருந்து அதுக்கு போய்கிட்டு இருக்க கூட்டம் இருக்கிறதே போய்கிட்டே தான் இருக்கான். இன்னைக்கும் வந்து ரோடுகள்ல அந்த கேம்களை வச்சு விளையாட பெற்றோர்களும் அதுல ஒரு அந்த கட்டுரையில எழுதியிருக்கான், நிறைய பெற்றோர்கள் தாய்மார்கள் தனக்கு சிரமம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கேமை கையில கொடுத்துருவான், நீ விளையாட்டு விளையாடிக்கிட்டே நடக்குதா இல்லையா, சாப்பிட்ற நேரத்துல வீடியோ போட்டு கையில கொடுக்குறாங்க, இன்னைக்கு உள்ள இந்த காலத்துல அந்த இதையாவது ஒரு கார்ட்டூனை போட்டு இதை பார்த்துக்கிட்டே சாப்பிடட்டு இருந்து அதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு எழுதுறான். இதெல்லாம் அந்த அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். யார் சொல்லி யார் கேட்க, அடி வாங்கின பின்னாடி அப்புறமா எல்லாருக்குமே ஞானோதயம் பிறந்துருது, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தான், இது அப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ரப்புன்னு ஒருத்தன் இருக்கான், வழிகாட்டுறதுக்கு அவனுடைய நபி நமக்கு உண்டு, அவன் கொடுத்த வேதம் நமக்கு உண்டு, நமக்கு ஷரியத்து உண்டு, நமக்கு இதுதான் வாழ்க்கை. இதை தாண்டி ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கவே முடியாது, எந்த மேற்கத்திய உலகமும் நமக்கு வழிகாட்டவே முடியாது. அந்த வகையில் அல்லாஹு தஆலா இதில் சொல்றான், முதல்ல அல்லாஹு தடுத்தது அவனுடைய கண்ணை, உங்களுடைய கண்களை நீங்க பாதுகாத்து, ஆண்களை நீங்களும் பாதுகாருங்க, பெண்களை நீங்களும் பாதுகாருங்க. அதுல தவறு நடந்துச்சுன்னா நீங்க அல்லாஹ்ட மன்னிப்பு கேளுங்க, தனித்தனியா கேளுங்க. தவறுகள் நடக்கும், நடக்கலாம், நடக்கலாம், ஆனால் அது ரகசிய தவறு. அந்த தவறுகளை நீங்கள் அப்படியே சேர்த்து 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 அதை அக்யூமுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு இமயமலை மாதிரி ஆகும், அதுக்கு பின்னாடி இமயமலையை உடைக்க முடியாது. அது சாதாரணமாக நீர்க்குமிழியாக இருக்கிற போது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க, எல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னி சொல்லுங்க. ரெண்டாவது அல்லாஹு தஆலா முதல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்வையை தடுத்துட்டான், அடுத்து சொல்றான் அவர்கள் தங்களுடைய அரண்மனைகளான அந்த பெண்கள் தங்களுடைய கோட்டைகளான வீட்டில் அவர்கள் இருக்கட்டும். அவர்கள் ஆரம்ப காலங்களில் வெளியேறி வெளியே ஊரை ஏறி சுத்தினது மாதிரி அவர்கள் சுத்த வேண்டாம், அவர்கள் அரசிகள், தே ஆர் குயின்ஸ் அல்லாஹ் சொல்றான். மத்தவன் சொன்ன மாதிரி அது வேற வார்த்தைகள் அல்ல, குயின்ஸ். ஒரு குயின் கூடிய இடம் எது, அவளுடைய கோட்டை, அதில் தான் அவங்க இருப்பாங்க. அப்ப இஸ்லாமிய பெண்கள் அல்லாஹ் சொல்றான், நீங்கள்லாம் குயின், தேவையில்லாமல் வெளியே போக வேண்டியதில்லை, அந்த அரபு நாட்டு காலத்துல அந்த காலத்துல ஜாகிலியாலதான் இந்த மாதிரி ஆடை அலங்காரங்களை அணிந்து கொண்டு எல்லாருக்கும் காட்டுறதுக்காக வேண்டி சாயங்கால நேரம் சந்த காலங்கள்ல வாரத்துல ஒரு நாள் இப்படி வெளியே போயிட்டு வருவாங்க. ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு அது தேவையல்ல. நீ வீட்டுல நீ ராணி மாதிரி, உன்னை யாருடைய பார்வைகளும் தொடாது, உன்னாலும் எவனும் சீரழிய மாட்டான், நீயும் யாராலும் சீரழிக்கப்பட மாட்டாய், நீ பாதுகாப்பாக இருப்பாய். இரண்டாவது, இத சொசைட்டியை அல்லாஹ் எப்படி கொண்டு வர்றான் பாருங்க. படைச்சவனுக்கு தானே தெரியும், முதல்ல பார்வையை தடுத்துட்டு ரெண்டாவது நீ உள்ள இருந்தான். மூணாவது சொல்றான், தேவைக்காக வேண்டி பெண்களை நீங்கள் வெளியேறினால், நபியை நீங்க சொல்லுங்க, குல்லி அவர்கள் தங்களுடைய தலையின் மேல் போடுகிற அந்த துண்டுகளை எடுத்து தங்களுடைய மார்புகளின் மேலே போட்டு அவங்க நல்லா மூடி தங்களுடைய ஆடை அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்தாத நிலையில் அவங்க வெளியே தாராளமா போயிட்டு வரலாம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது பாதுகாப்பு. புர்கா அப்படிங்கிறது ஒரு கோட்டை, அவர்களுக்கு தேவை ஏற்பட்டு படிப்பதற்கு, வேலை செய்வதற்கு, அல்லது தொழில் புரிவதற்கு, அந்த காலத்துல இருந்தாங்கல்ல, தொழில் பண்ணாங்க, போர்களுக்கு போனாங்க, படிச்சு கொடுத்தாங்க, படிச்சுக்கிட்டாங்க. நம்ம இன்னைக்கு அதை வச்சு கியாஸ் பண்ணி நிறைய பேர் சொன்னா அதை எப்படி படிக்க வேண்டாம்னு சொன்னா, இன்னைக்கு இருக்க காலேஜ் மாதிரிலாம் அன்னைக்கு இல்ல. ஒரு மூலனா அக்ரம் நதுவி அப்படின்னு சொல்லிட்டு, முகமது அக்ரம் நதுவின்னு ஒருத்தர் அர்ராபியாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிதாபை எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட 40 முஜல்லத் 40 வால்யூம் எழுதியிருக்கார். ஹதீஸுகளை அறிவித்த பெண் அறிவிப்பாளர்கள், 40 ஜில்து. நான் அதை பார்த்து அப்படியே அரண்டு போயிட்டேன். இன்னைக்கு அவர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய அந்த இஸ்லாமிக் சேர்னுடைய சேர்பர்சனா அவர் தான் இருக்கார். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, இருந்தாலும் அவரை வச்சிருக்காங்க. மொரான அக்ரம் நதி சாப் இன்னைக்கும் ஹீ இஸ் அலைவ், உயிரோடு இருக்கார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய இஸ்லாமிக் அந்த ஏரியாவினுடைய அந்த ஹதீசு கலையினுடைய தலைவராக அவர் இன்னைக்கும் பயணிச்சுட்டு இருக்கார். அவர் எழுதியிருக்கார் 40 வால்யூம். அதுல எல்லா ஒரு ஆண் கூட கிடையாது, எல்லா பொம்பளைகளையும் கொண்டு வர்றாரு. அதுல வருது பெரும்பெரும் சஹாபாக்கள் இருந்து, பெரும்பெரும் தாபியங்கள் இருந்து பல பேர் படித்தது பெண் உஸ்தாதுமார்களிடத்துல ஹதீசுகளை படித்தது பெண் உஸ்தாதுமார்களிடத்துல. இன்னைக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய புகாரி என்று சொல்லுகிற நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த புகாரி ஷரீஃபினுடைய அந்த அறிவிப்பாளர்களுடைய வரிசை இந்தியாவுக்கு வந்தது ஒரு பெண் அறிவிப்பாளரின் மூலமாகத்தான். இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்தியாவில வச்சு எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு உண்டு. அதுல இந்தியாவிலே படிக்கக்கூடிய இந்த புகாரியினுடைய அந்த அறிவிப்பாளர்கள் வரிசையில் இது உள்ளே வர்றதுக்கு காரணமா இருந்தது. இவர் படித்த படிப்பு ஒரு பெண்மணி இடத்திலே தான் அவர் போய் படித்தார். அவரும் வழியாகத்தான் அந்த வாசகங்களை இன்னைக்கு நம்மளும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த பெண் உஸ்தாது எப்படி இருந்திருப்பார்? இப்னு ஹஜர் அஸ்கலானியிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ பேர், ஒவ்வொருவருக்குமே 4 உஸ்தாதுமார்கள், 5 உஸ்தாதுமார்கள், 6 பெண் உஸ்தாதுமார்கள், அதே மாதிரி அவங்களிடத்திலிருந்து படித்தவர்கள் 40 பேர், 50 பேர் ஹதீசுகள் அப்படி கரைச்சு குடிச்சிருந்தாங்க. அதுல அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு வாசகம் என்னை ரொம்ப தொட்டது. அவர் சொன்னார், ஆண்களிலே கூட சில வேளைகளில் அந்த, அதாவது அந்த ராவி அந்த அறிவிப்பாளர் என்ற அந்த தகுதியை இழக்கிற சில செய்திகளை சொன்னவர்கள் உண்டு. அந்த செய்திகளை சொன்னவர்கள் உண்டு. ராவி சில நேரத்துல தீனுடைய விஷயங்கள்ல சில விஷயங்களை கொஞ்சம் லெத்தாஜிக்கா நடந்துகிட்டவர்களும் உண்டு. ஆனால் ஒரு பெண் அறிவிப்பாளர்களை கூட இவர் பொய்யர் என்பதாக அடையாளம் காட்ட முடியாது. ஒரு ஆணிடத்திலே கூட இவர் சில நேரத்துல பொய் சொல்லியிருக்காரு, இவர் ஹதீஸ் ஏற்கலாமா வேணாமா, இது லைஃபான ஹதீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு பெண் அறிவிப்பாளர் கூட ஒரு நேரத்திலே கூட ஒரு காதிபா இவள் பொய்யல் என்று சொல்லப்பட்டு அவள் தள்ளப்பட்டது கிடையாது. ரெண்டாவது, ஒரு பெண் மட்டுமே ஒரு ஹதீஸை சொல்லி இருக்காங்க அப்படிங்கறதுனால அந்த ஹதீஸை இந்த சமூகம் மறுத்ததும் கிடையாது. மிகப்பெரிய வார்த்தை, அதை படிச்சுட்டு அரண்டனா 40 முஜல்லது 40 வால்யூம்னா சும்மையா சார்? அப்ப எவ்வளோ பெரிய கூட்டம் இந்த ஹதீசுக்காக வேண்டி, எவ்வளோ பெரிய பெண்கள் பாடுபட்டு, எப்படி ஆண்கள் அந்த ரிவாயத்துகளை அப்படியே மனப்பாடம் பண்ணி மேலே இருந்து கீழே வரையும் சொல்லுவாங்களோ அதே மாதிரி சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் இந்த ஹதீசுகளை சுமந்து கொண்டு வந்து இன்றைக்கு நம்மிடத்திலே தந்திருக்கிறார்கள். அதை படிக்கிறதுக்கு நமக்கு லாயக்கு இல்லை, அல்லது அதை படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும், இதெல்லாம் நமக்கு விளங்க வைக்கணும். அதனால அவர்களை அப்படி சாதாரணமாக இஸ்லாம் விட்டு விடவில்லை. எல்லா வகையும் கொடுத்துச்சு. நீங்க தொழில் செய்யணுமா செய்யுங்க, படிக்கணுமா படி, அதற்குரிய வழிமுறைகள். இன்னைக்கு உள்ள காலத்துல மாதிரி உள்ள இருக்க காலேஜ்ல இல்லை. இப்ப கூட ஒரு நண்பர் கேட்டதுன்னு சொன்னேன், காலேஜ்ல சேர்க்கணும்னா ரொம்ப யோசனை தான், தேடி தேடி பார்த்து பெண்கள் கல்லூரியா எப்படியா இருக்கு? நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு முதல்ல புர்கானா என்னன்னு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒரு வாப்பாவும் அம்மாவும் சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் மேல உள்ள பிரியத்தை ஏற்படுத்தணும். நான் அடிக்கடி சொல்றது மாதிரி பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, நீ மௌத்தா போகிற போது உன் உள்ளம் அல்லாஹுவை பற்றி அவ்வளவு பிரியத்தோடு இந்த உலகத்தை விட்டு போனோம், அப்படி இல்லைன்னா நீ மௌத்தாவே ஆவாதன்ட்டாங்க. நீ சாவாதாங்க பெருமானார், நீ மௌத்தா போற நேரத்துல இறைவனை குறித்து நீ அப்படி ஒரு சந்தோஷத்தோடு என்ன அல்லாஹ் நான் பார்க்க போறேன்டான்னு உன் மனசு முழுக்க மகிழ்ச்சியோடு, இந்த உலகத்தில் இருக்கிற கோடிகள் உன்னுடைய கண்ணுக்கு உன்னுடைய செருப்புக்கு சமமாக தெரிய வேண்டும், உன் அல்லாவினுடைய எண்ணம் உனக்கு அவ்வளவு விரிஞ்சு அவன் மேல உள்ள பாசம் தெரியணும்னா நீ மௌத்தா போற அன்னைக்கு அதை படிச்சுக்க முடியாதுன்னாங்க ரசூலுல்லா. 60ல் அல்ல அது 20ல் படிக்க வேண்டியது. 20ல் இருந்து அந்த ஆசை வச்சா மட்டும்தான் 60 அன்னைக்கு உயிர் போகும்போது அது தெரியும். அதுவரை இங்க லட்சமும் கோடியும் இது மட்டும் கண்ணில் கடந்து ஆடி போட்டு மௌத்தா போற நேரத்தில் அந்த ஆசை வரணும்னா வராது, இதுதான் வரும். ஐயோ சேர்த்தனே 50 கோடி வச்சிருக்கேனே 40 கோடி வச்சிருக்கேன், எவன் திங்க போறானோ நான் திங்கலையே, வரும், வருமா வராதா? அப்ப அந்த அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய நல்ல சிந்தனைகளோடு மௌத்தாக போக விட்டால் அந்த உடம்பு அவ்வளவு சீக்கிரம் ரூபா விட்டு போவாது, உடலை விட்டு போவாது, நரக வேதனை எல்லாம் அதெல்லாம் பாதுகாக்கணும். அப்ப அந்த அதை வந்து பெருமானா சொல்றாங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஹிஜாப்னா என்ன, அந்த மனசில புர்காவை பத்தி அவங்களுக்கு பதிய வைங்க. வெளியே அந்த கருப்பு ஆடை இல்ல, வெளியில போடக்கூடிய இந்த டிரெஸ் இல்ல, அவங்க மனசுல ஹிஜாப்னா என்னன்னு உகாரணும். அதுக்கு அந்த வயசுலே ஒரு தாயும் தந்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அல்ல இதை மட்டும்தான், நீங்க இப்படி இருமா அப்படி இருமான்னு சொல்றதுனால அந்த புள்ள இருக்காது, ஏற்கனவே இன்பில்ட் உள்ள இன்ஜெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு. நீங்க சொல்லணும் அல்லாஹ் இதைத்தாமா நம்ம கடமையாக்கியிருக்கான், இப்படித்தான் இருக்க சொல்லியிருக்கான், இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீயும் கேட்கணும், டேடியும் கேட்கணும், மம்மியும் கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். இப்படி இருந்தோம்னா அல்லாஹ் உத்தாலா நமக்கு உலகத்திலையும் மறுமையிலையும் நல்லா வைப்பான். ஒரு தடவை சொல்லி பாருங்க, ஒரு தடவை சொல்லி பாருங்க, ஓம் பேரை வச்சு சொன்னா உலகத்துல எதுவும் கேட்காது. அல்லாஹ்வினுடைய பேரை வைத்து சொன்னால் அது எந்த இதயமும் ஆடும். ஆடிச்சா இல்லையா உலகத்துல? பிள்ளைக்கு சொல்லணும், முதல்ல நம்ம அந்த டிரெஸ்ஸுகளை நம்ம போடணும், அந்த பிள்ளைகளுக்கு அதே மாதிரி போட்டு அந்த வயசுல இருந்து காட்டணும். அப்படி காட்டணும் அப்படின்னு சொன்னா அது எதிர்காலத்துல வரும்போது நம்ம எதையும் யோசிக்க வேண்டியது. நம்ம கேட்கலாம், நீங்க எந்த காலத்திலையும் சேருங்க, இப்ப நம்மளே சொன்னது வேண்டியது, பார்த்து சேருங்க. கல்லூரிகள்ல நிலைமை சரியில்லை, நல்ல பிள்ளைகளை கூட கெடுத்துடுறாங்க, எந்த சூழல்ல வளர்றதோ அந்த புள்ள, அதனுடைய நிலைமை மாறிக்கூட போறதுக்கு வகை இருக்கிறது, காலேஜில் சேர்க்கிறதே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. என்ன இந்த அஜர்ச்சி இப்படி இருக்காரு? ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டார், நான் அடிக்கடி சொல்றது, ஒரு பெரிய பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு கற்ற எழுதியிருந்தேன், இனிமேட்டு பெண்களை கல்லூரிக்கு அனுப்பாதீர்கள், முஸ்லீம் பெண்களே வேணா நீ உன் வீட்லயே படிக்க வச்சுக்க, இல்லைன்னா ஒரு முஸ்லீம் காலேஜ் கட்டி வெறும் பொம்பளை பிள்ளையை மட்டும் படிக்க வச்சு சேர்த்து ஏதாவது பண்ணுன்னு எழுதியிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் எனக்கு எழுதியிருந்தாரு, முல்லாக்களே முட்டாள்கள் உங்களை போன்று, முல்லாக்கள்லாம் முட்டாள்கள் உங்களை மாதிரி அப்படின்னு எனக்கு எழுதியிருக்கார் அவர். இந்த மாதிரிலாம் கிறுக்தனமா எழுதுறியா? நான் உடனே அவருக்கு பதில் எழுதினேன், நான் முட்டாளே என்று தெரியுமா, உன் மகளை உன் மருமகளை வேறு எவனாவது ஒருவன் இழுத்து கொண்டு ஓடி அந்த நேரத்தில் நீ சத்தம் போடாமல் சந்தோஷமாக இருந்து குட் சூப்பர் என் மகன் ஒருத்தனை தூக்கிட்டு போயிட்டானே என் மகளை அப்படின்னு நீ சொன்னா அன்னைக்கு நான் முட்டாள், அன்னைக்கு நீ அழுத உன்னை நான் செருப்பு கழுத்தி அடிப்பேன்னு எழுதியிருந்தேன். அந்த ஓடி போன அன்னைக்கு உன் மனசு அப்படி இருக்குமா? நீ அதை ஒத்துக்குவியா? இந்த சமூகத்திற்கு பேசுவதற்கு யார் இருக்கிற? ஆலிம்களை தவிர வேற யார் பேச முடியும்? சத்தம் போட்டு அவங்க தானே இந்த செய்தியை சொல்ல முடியும். இதுல இருந்து அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நீ எந்த டிக்ஷனரி பார்த்தாலும் எந்த கிதாபுகள் எடுத்து தர்ஜுமாக்களை பார்த்தாலும் கணவன் கணவன் தான். ஆனால் உள்ள எழுதியிருக்கான் கணவன் அல்ல, ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் மட்டும்தான் அது 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 விளங்குமே தவிர மேலோட்டமா நானும் சொல்லிட்டு போனேன் அப்படி மேலோட்டமா அடிச்சுட்டு போறதுக்கல்ல, உள்ள அதை முத்த எடுக்கணும். அந்த ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம். இந்த இதை முடிச்சுட்டு சொல்றேன், ஆனா சொல்லித்தாங்கன்னு வேற வழி இல்லை, அன்னைக்கு நான் சொல்லல விட்டுட்டேன் சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரெண்டாவது மூணாவது எல்லாம் சொல்றான், நீங்க வெளியே போனீங்கன்னா ஆடைகளை நன்றாக அணிந்து கொண்டு நீங்கள் போங்க, ஒன்னும் குற்றமே இல்லை. எவரி புனபி அல்ல. ரெண்டாவது, உங்களுடைய அழகை வெளிப்படுத்துவதற்குரிய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டாம். காலால் அடிச்சு உங்களுடைய சலங்கையினுடைய சத்தத்திலோ அல்லது நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த நெக்லஸ் ஆடி அல்லது நீங்க கட்டியிருக்கக்கூடிய சாரி உன்னோட ஒன்னு இடிச்சு போறவன் பார்த்து என்ன இவங்க என்ன இவங்க போட்டிருக்காங்களே என்ற அந்த சிந்தனையை, ஆண்களுடைய சிந்தனையை நீங்கள் திருப்ப வேண்டாம். வெளியே போனா எப்படி எப்படி அப்படி அல்ல, எப்படி ரம்யமா போன பார்க்காத வீட்டில் இரு, வெளியே போனோம்னா ஆடையை முழுசாக அணிஞ்சிட்டு போ, உன்னை தெரியாத அளவு கவர் பண்ணிட்டு போ. ரெண்டாவது, அப்படி போகக்கூடிய நேரத்திலையும் கூட உன்னுடைய அந்த ஆடையின் உரசல்கள், உன்னுடைய காலினுடைய கொலுசுகளின் சத்தம் அடுத்த ஆணுடைய இச்சையை உரசி பார்க்க வேண்டாம், அதுல கவனமா நீ இருந்துக்க. அடுத்தெல்லாம் சொன்னான், உன்னுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது மிக கவனமாக பேசுங்கள், உங்களுடைய ஆடைகளின் உரசலும் உங்களுடைய கொலுசுகளின் சத்தமும் ஒரு ஆணை எப்படி அவனுடைய இச்சையால் தூண்டுமோ உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய பேச்சுக்களும் அவர்களை தூண்டும். அதனால நீங்க அவர்களிடத்துல குலைந்து பேசாதீர்கள். ஆயத்துல வருது அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அவர்களிடத்துல குலைந்து பேச வேண்டாம். யாருடைய மனதிலே நோய் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்போது மாதிரி ஒரு தாய் உள்ளத்தோடு பேசுவீர்கள், எடுத்துக்கொள்ளுபவன் தவறாக எடுத்துக்கொள்ளுவான். இந்த அம்மா ஒரு மாறிம்பான், நீ இவ வழிவாம்பான் சொல்றான்ல. இந்த ஆட்டோக்கார ஸ்டாண்ட்ல போய் கேட்டா ஒவ்வொரு பொம்பளையும் பத்தி அவன் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பான், இது இது அம்மா அது அதுமா. அந்த அவங்க வந்து அப்ராணியா இருக்கும் அந்த அம்மா, அது வளர்ந்த முறையிலிருந்து வீட்டில் இருந்ததுல இருந்து அப்படி பேசி பேசி பழகிருக்கோம். அதை என்னத்தா போத்தா வாத்தான்னு பேசியிருக்கோம். அதே ஒரு முடிவு பண்ணிக்கிறான், இது இப்படித்தான் பேசுறானா இல்லையா, இன்னைக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ல பேசுறானே. அதனால எல்லாம் சொல்றான், தட்டன்றட்டா பேசு, செருப்பால் அடிச்சது மாதிரி பேசு. உன் பேச்சு அவனுடைய அந்த உள்ளத்திலே உள்ள நோயை கரைச்சிருணுங்க நல்லா. என்ன அப்படின்னு நீ கேட்கும் போதே அவன் அடுத்த சிந்தனைக்கு போயிடுவான். நீ அப்படி பேசின உடனே உன்னை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். இது அவன் நோயை களைவதற்கு வழியாக இருக்கும். அல்லா சொல்றான் அடுத்து, கடைசி எல்லாம் சொல்றான், நீங்கள் அத்தர் பூசி கொண்டு நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம். நீங்கள் அப்படி சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அந்த வாடையும் கூட அடுத்தவர்களுடைய அந்த சிந்தனையை ஈர்க்கும். அதனால அதுவும் செய்ய. அடுத்து கடைசியாக பெருமானாரிடத்தில் கேட்டாங்க, இஃத்தில ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்கிற அந்த நிலையில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவி என்னன்னு கேட்டாங்க. என்ன ஆள் வீட்டில் எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் சகோதரருடைய மனைவிகள் வீட்டில் இருக்கலாம். இப்போ நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் அப்படித்தான் இருக்கோம். நம்ம அண்ணி பெரியம்மா இது மைனி அப்படிங்கக்கூடிய அந்த பழக்கத்தோடு இவர்கள் என்னன்னு கேட்ட பெருமானார் சொன்னாங்க, அது வந்து மவுத், அல்ஹம்பு மவுத்துன், அல்ஹம்பு மவுத்துன், ஒரு மவுத்துக்கு சமமானது. அதனால அந்நிய பெண்ணை போன்றுதான் அவள். ஆனால் அந்த அந்நிய பெண் வீட்டினால நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னா, அதுக்காக வேண்டி அந்த அம்மா எப்போதும் பொறுக்காளா அல்லது நீங்க இருந்து கொள்ளக்கூடிய பகுதிகளை ஒன்றாக்கி கொள்ளுங்கள், அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அவங்களுக்கு அவங்க அவங்க இடத்துல பிரியா இருக்கட்டும், நீங்க அவர்களோடு போய் விளையாடுவது, மைனியோட விளையாடுறது, மனைவியின் தங்கையோடு விளையாடுவது, இதெல்லாம் விளையாடுறதுக்குரிய இடம் என்ற இந்த கிறுக்குத்தனமான சிந்தனைகள் ஒரு இஸ்லாமிய மனிதனிடத்திலே இருக்காது, இருக்கக்கூடாது. இது போன்ற செய்திகளை மொத்தமாக கருவறுப்பதற்கு இது மட்டும்தான் வழி என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ இதை தாண்டி சரியத்தில் ஒரு மனிதர்களுடைய சைக்காலஜியை புரிஞ்சு ஒரு ஆண் பெண்ணுடைய குணநலத்தை புரிஞ்சு நடக்கிற ஒரு வழி வேறென்றும் இருக்காது. அதனால படிப்படியாக அல்லாஹு தஆலா சொல்லிட்டு வரலாம். அப்போ இந்த படிநிலைகள் நம்முடைய படிக்கு உள்ளே வந்தால் மட்டும்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் நம்ம எதுக்கு சத்தம் போடுறோமோ அங்கே வெற்றி பெறுவோமே தவிர, பொடி பிடிக்கிறதுனால சத்தம் போடுறதுனால ரோட்டு அதெல்லாம் இல்லைன்னு இல்லை. பெருமானார் சண்டைக்கும் போனாங்க, இங்கே பரதாவை போடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பரதா போடுறதும் இந்த நடவடிக்கைகளும் தான் அங்கே வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் பெருமானார் அழகாக ரெண்டையும் கொண்டு வந்து அப்படி இணைச்சி காமிச்சாங்க. அதனால இதுலெல்லாம் இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா அஜித்துங்க? 1008 பிரச்சனை நமக்கு வெளியே இருக்க, இதில் நம்ம எப்படி செய்ய முடியும்னா, நபி இதெல்லாம் நீங்கள் எப்படியாவது போங்கன்ட்டு அதை பார்த்துருக்கணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், அந்த காலத்து அந்த பெண்கள் சொல்கிறாங்க, அன்னை ஆயிஷா சொல்கிறாங்க இல்லையா, அந்நிய ஆண்கள் வரும்போது எங்களுடைய முகத்தினுடைய திரையை நாங்கள் ஹஜ்ஜில் எடுத்து விட்டுக்குவோம், நாங்கள் எங்களை முழுசாக கவர் பண்ணிக்குவோம், அவங்க போன பின்னாடி எங்களுடைய திரையைகளை நாங்கள் தூக்கி விட்டுக்குவோம், அதே மாதிரி எங்களுடைய வீடுகளிலையும் எப்போதும் பர்தாவினுடைய அந்த சிஸ்டத்தோடு தான் யாரும் வந்தா நாங்க இருப்போம். சொல்றது யாரு? சஹாபிய பெண், நபியின் மனைவி. வர்ற ஆண் யாரு? சஹாபி. நம்மளை மாதிரி மூன்றாம் தரத்து ஆளுக கிடையாது. சஹாபி பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள் எல்லோரும் நீதவான்கள், அவர்கள் எல்லோரும் சொர்க்கவாதிகள், அவர்கள் நஜிம், அவர்கள் நட்சத்திரங்கள். They are chosen by Allah for being with me, என்னோடு இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரூஹுகள். அல்லாஹ் அப்படி தேர்ந்தெடுத்து பெருமானாருக்கு பக்கத்தில் வச்சான். சும்மா புறம்போக்கான ரூஹுகள் அல்ல அது. பெருமானார் சொன்னார்கள், என் சஹாபாக்கள் இறைவனால் எனக்கு சமைத்து தரப்பட்ட தங்கங்கள், அவர்கள் ஒளி விளக்குகள். அந்த ஒளி விளக்கினுடைய கடைசி ஒரு பகுதியை நீ பிடிச்சிட்டா கூட சொர்க்கத்துக்கு போயிருவே, அது யாரா இருந்தாலும் சரி, கடைசி சஹாபி வரை. இது பெருமானாரின் வார்த்தை. அப்ப அவ்வளவு முக்கியத்துவமான சஹாபாக்கள், அவ்வளவு பீஸ்ஃபுல் லைஃப், அவ்வளவு அந்த சுத்தமான இதயங்களை கொண்ட சஹாபாக்கள் வாழுகிற பகுதியில முழுக்க முழுக்க அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் இதயத்தில் ஏற்காமல் இருந்த அந்த பெருமானாருடைய மனைவிகள் இருக்கிற இடத்துல அல்ல அந்த சட்டத்தை சொல்றான். அப்ப வேர் வி ஆர், அப்ப அங்கேயே இந்த சட்டம் இப்படி பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், இப்ப நாம் இருக்கிற இந்த காலத்தில் இது எங்க இருக்கணும்? சகோதரர்களை ரொம்ப யோசிக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. குர்ஆனை விட்டு விட்டெல்லாம் இந்த உலகத்தில் நம்மளால் வெற்றிகளை எதன் மூலமாகவும் பெற முடியாது. இன்னடி வாங்குவோம், இன்னடி வாங்குவோம். நமக்கு ஹபுலுல்லாஹில் மதீன், பெருமானார் சொன்னார்கள், அருவாத கயிறு கியாமத் நாள் வர நீ கபுருஸ்தானுக்குள்ள போற வரையும் நீ வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவோடு இருக்கிற ஒரே கயிறு குர்ஆன் மட்டும்தான். தேர் இஸ் நோ செகண்டரி, there is no secondary. ஹபுலுல்லாஹில் மத்தீன், அருவாத கயிறு. இதை நீ பிடிச்சிக்கிற வரையும் இந்த இது உன்னை சும்மவே விடாது, உன்னை கபருக்கு கொண்டு போகும், கபருல சுகமா வாழ வைக்கும், உனக்கு லைட் போட்டு கொடுக்கும், ஏசி போட்டு கொடுக்கும், தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும், உனக்கு எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கபருல சமைக்கும், நாளை பெருமானார் இடத்துல நிப்பாட்டி தண்ணியை வாங்கி கொடுக்கும், அங்க கொண்டு போய் அல்லாஹ்வின் இடத்துல போராடி இவன் என்ன புடிச்சுக்கிட்டு இருந்தான், இவன் என்ன டெய்லி ஓதுனா, இவன் என்ன பிரியப்பட்டான், என்படி வாழணும்னு ஆசைப்பட்டான், அதுபடி வாழ்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான், இவனை கொண்டு போய் எப்படியாவது சொர்க்கத்துல நுழைச்சிடுற அல்லான்னு உனக்காக வேண்டி வாதாடி உன கொண்டு போய் உடக்கூடிய ஒரே பொருள் குர்ஆன் மட்டும்தான். அது அதெல்லாம் பாத்துக்கலாங்க. இப்ப உள்ள சமகால பிரச்சனைய இதை பார்க்காம அதை பார்க்க முடியாதுங்கிறாங்க பெருமானார். இதை பார்க்காம நீங்க எதையும் பார்க்க முடியாது. அன்றைக்கி ஒரு சகோதரர்கிட்ட நான் இஸ்மாயில் எடுத்துன்னு பேசிட்டு போது அவர் சொன்னார், ஏ இது நிறைய வரமாட்டேங்கிறாங்களே, கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. இஸ்மாயில் எடுத்து துபாயில் 300 பேர் வருவாங்க, அவ்வளோ பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில் ஒரு 300-400 பேர் வருவாங்க அங்கே இருந்தால் போய். அப்போ அந்த நண்பர் ஒரு செய்தியை சொன்னார், ஒரு அஜத்து சொன்னாங்க, பயானில் கேட்டேன், ஒருத்தர் தான் பயானுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜத்துகிட்ட சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், பரவாயில்ல அப்படின்னாரு, நீ எப்படி பேச போறீங்க, நான் ஒருத்தனுக்கு வேண்டி தான் பேசுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் அல்லாட்ட வேண்டி ஒருத்தனுக்கு வேண்டி தான் பேசுறேன், ஒருத்தர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் எங்களுக்கு ஆறுதல் சொன்னார். ஒரு ஆள் வந்தா கூட நீ என்ன செஞ்சீங்க அதை பொருந்திக்கீங்கன்னு. அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து அதை யோசிச்சு பார்த்தேன், இது எப்படி ஒரு நபர் வந்தா கூட அதுன்னா நம்ம இதை விட்டுட்டு போவோம்னு சொல்லலை, தப்சீர் நடக்கும் அல்லா கியாமத்து நாள் வரையும், ஏண்டா இவங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஒருத்தருக்காக வேண்டி பேசுறது என்னைக்கும் உள்ளது, அது மட்டும்தான் ஹக்கு, அந்த ஒருத்தனுக்கு தான் பேசணும், வேற யாருக்காக வேண்டியும் பேசக்கூடாது. ஆனால ஒரே ஒருத்தர் மட்டும் வந்துட்டார்னு படுத்துங்கிறவும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அன்னை ஹதீஜா வந்தாங்க, அடுத்து அபூபக்கர் வந்தோடனே அல்லான்னு பாயை விரிச்சு ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கடா அப்படின்னு நல்லா போர்வையை போட்டுலாம் படுக்கல, வெறித்தனமா தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் நீ வரமாட்டியா, நீ வரமாட்டியா, அல்லாஹ் இவனை கூட, அவரை கூட, இவரை கூட, அவரை முஸ்லீமாக்கு, இவரை முஸ்லீம், எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, கியாம மௌத்து வரையும் நீ ஆயிர மாட்டியா, நீ ஆயிர மாட்டியா, உள்ள வந்துட மாட்டியா. ஒரு முனாஃபிக், ஒரு முனாஃபிக். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கடைசி வரையும் தொல்லை, கடைசி வரையும் தொல்லை. எந்த அளவுக்கு தொல்லை? பெருமானாருடைய மனைவியின் மீது இட்டுக்கட்டை ஏவ வைத்ததே அவர் தான். ஆயிஷா ஒரு விபச்சாரின்னு சொன்னான், அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த வார்த்தை கூட நம்மளால சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது சொன்னான் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதை ஸ்ப்ரெட்டும் பண்ணான். அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் மரணத்தினுடைய நேரத்தில் அவர் மகன் வந்து கேட்கிறாரு, யார சொல்லா, எங்க வாப்பாவினுடைய ஒரே ஆசை உங்க சட்டையை போட்டு படுத்துக்கணும்னு, கபிரிஸ்தான்ல அடக்கும் போது பெருமானாரினுடைய துணிய மேல இருக்கணும் சொல்லி சொல்லி தான் மௌத்தா போனார். அடேசிவன் மனைவியின் மீது இட்டு கட்டிய வேலையை வரை செய்த அந்த எதிரியே, அந்த முனாபிக்க கூட இருந்து கருவறுத்த அந்த மனுஷனை ஒரு பெருமானார் எப்படி பார்த்திருக்கணும்? உடனே வீட்டில் கூப்பிட்டு, என் ட்ரெஸ்ஸில் நல்ல ட்ரெஸ் இருக்கா இருந்தா கூட்டு, உங்கள் அப்பாவுக்கு போட்டு விடுப்பார். மையத்தாய் கிடக்கா இருந்தால் அந்த மையத்துக்கு அதை கப்பன் செஞ்சாச்சு, கெட்டியாச்சு. இந்த செய்தி உமர் ரதியல்லாஹு அன்ஹு வருது. அங்கேருந்து வந்தாச்சு, இப்போ தொழு வைக்கணும். எல்லாரும் போய் நின்றுட்டே இருக்காங்க. நான் சில அட்டன் தொழு வைக்க போகிறாங்க. பெருமானார் வந்து உமர் வந்து முன்னாடி விழுந்தார். யார் சொல்லா, வேண்டாம், இவன் ஒரு முனாஃபிக், இவன் முஸ்லீமே இல்லை, இவனுக்கு ஏன் நீங்கள் தொழு வைக்கிறீங்க? வேண்டவே வேண்டாம். கை சொல்லலாம், கை வகை நான் தொழு அல்லா உங்களுக்கு சொல்லலையா, இவன் பாவத்தை நீங்க மன்னிப்பு கேட்டாலும் அல்லா மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கானே. அல்லா 70 தடவை மன்னிப்பு கேட்டாதான் மாட்டேன் இருக்கான். அதுக்கு மேல கூட நான் இவனுக்காக வேண்டி கேட்பேன். இவர் அல்லா மன்னிச்சிட்டாருன்னா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொழு வச்சாங்க. அத இல்ல, அந்த சம்பவம் முரதி அல்லாஹு தாலாவுக்கு தாங்க முடியல. ஏன்னா ஒரு சஹாபிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, பெருமானாருடைய அந்த உதிரத்தோடு இருந்தவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை. பெருமானாரால் தொழு வைக்கப்பட்டு பெருமானார் சட்டையை போட்டு அடக்கினா ஒரு சஹாபி எவ்வளவு பெரிய அந்தஸ்தோட, விஐபி அந்தஸ்தோட போவாரு. அதை போய் இவருக்கு இந்த ஆளுக்கு உபைபின் சலூல் கூட இருந்தே குளிய வெட்டி ஒவ்வொரு நிமிஷமும் பெருமானாருக்கு வருத்தத்தை தந்த இந்த மனிதனுக்கா? ஒரு நேரம் வருது, தலைகளை மாறுது. அந்த நேரத்தில் அது அவர் நினச்சி பார்க்குறாரு. உமர் சொல்கிறாங்க, ஒரு காலம் இருந்தது, பெருமானார்ட்ட நான் அடிக்கடி கேட்பேன், இவனை வெட்டிட்டுமா, இவனை நான் கொண்டுட்டுமா, இவனால் இந்த சமூகத்துக்கே பெரிய சிரமமாக இருக்க, நமக்கு கூட இருந்துட்டு அங்கே போய் எல்லா செய்தியும் வேற மாதிரி சொல்கிறானே அப்படின்னு நான் கேட்ட நாட்கள் உண்டு. ஆனால் பின்னொரு காலம் வந்தது, அந்த அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூஹுடைய மகன் இருக்கிறானே, பெருமானாரின் மீது ஆறாத காதல் கொண்டிருந்தான், ஆறாத காதல். அந்த வம்சாவளியில வந்தவன் பல பேர் இஸ்லாத்தின் மீதும் அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுவினுடைய தூதரின் மீதும் தன் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு காதல் கொண்டிருந்தார்கள். அவங்க சொல்றாங்க, உமர் அன்னைக்கு நான் உட்காந்து யோசிச்சேன், நான் பார்த்த பார்வை ஒரு மனித பார்வை, ஒரு உமர் பார்வை, ஆனால் பெருமானார் என்ன அழகா பார்த்துருக்காங்க, இப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் விட்டுட்டு அவருடைய அந்த சந்ததிக்கு அந்த பிச்சிலத்துக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய நசீப் கொடுத்துருக்கானே, அன்னைக்கு தலை எடுத்திருந்தா இதெல்லாம் வந்திருக்காது? ஒரே நாளில் தலையை தூக்கியிருந்தா இதெல்லாம் வந்திருக்குமா? ஒன்றும் கிடைச்சிருக்காது. அப்படி அல்லாஹு தஆலா நமக்கு இந்த சமூகத்திற்கு தந்ததெல்லாம் செயல்படுத்தினால் கூலி, அவன் சொன்னதை கேட்டால் கூலி, அவன் சொன்னது குர்ஆனின்படி நடந்தால்தான். இதெல்லாம் சூப்பருங்கன்னு பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. மாத்திரையை சாப்பிடணும், அதுக்கப்புறம் அனுபவிக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்த செய்திகளை நம்முடைய குழந்தைகளிடத்துல சொல்லி சொல்லி வளர்க்கணும். நான் சொல்றேன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் சொல்லியிருக்காம்மா, இதுல அல்லாஹ் கயிறு வச்சிருக்கான், அல்லாஹ் இதுல உனக்கு நல்லது தருவான். பாப்பா இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு மூத்தாயிரும், அம்மா இருப்பாக பாப்பாக பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான். அந்த பிள்ளைங்கள்ட்ட மட்டும் நீங்க சொல்லி பாருங்க, அந்த இதயத்துக்கு அது நன்றாக விளங்கும். ஏன்னா ஏற்கனவே அது லோட் ஆனது, ஏற்கனவே அந்த டேட்டாலாம் உள்ள ஃபுல்லாயிருக்கு. அதனால நீ பெருசா ஒன்றும் பயான்கள் செய்ய வேண்டியதில்லை. லேசா சொன்னா அந்த பிள்ளைங்க அப்படி அந்த தீ அப்படியே மூட்டப்படும். அந்த குழந்தை உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போகாமல் விடாது. அங்க வந்து நின்று வாப்பாக்கா வேண்டி போராடும். எனக்கு சொன்னார் ஒரு நாள் எங்க அத்தா, எல்லாம் நீ சொன்ன மாதிரி நடக்க சொன்னார், இன்னைக்கு எங்க வாப்பாவை நரகத்துக்கு கூட்டு போறிய, நானும் சேர்ந்து நரகத்துக்கு போறேன், எங்க அம்மாவை நரகத்துக்கு கூட்டு போறிய, நானும் சேர்ந்து போறேன், அவங்க வந்தா நான் சொர்க்கத்துக்கு போறேன், இல்லைன்னா போமாட்டேன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த பிள்ளைய பார்த்து இறக்கப்பட்ட அல்லாஹ் தஆலா இந்த வாப்பாவோ உம்மாவெல்லாம் சொர்க்கத்துக்கு கூடுவான்னு பெருமானார் சொன்னார்களே, அப்படிப்பட்ட அந்த சந்ததிகளை வளர்த்தெடுக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, புத்தாண்டு முஹர்ரமனுடைய அந்த நாளை பற்றி எழுதி கொடுத்தாங்க சிறப்பு. இன்ஷா அல்லாஹ் இதை வேண்டாம், அடுத்த வாரம் முஹர்ரமனுடைய சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பு. ஒற்றை வார்த்தையை சொல்லணும்னா, இந்த 10 நாட்களுமே இயற்கையிலே இந்த பெண்கள், இந்த 10 நாளும் நோன்பு வைக்கக்கூடிய பெண்களை நம்ம அதிகமாக பார்க்குறோம். ரெண்டாவது, இது இந்த காலம் இருக்கிறதே ஒரு முக்கியமான காலம். அடுத்து ஆஷுராவினுடைய தினம் வரை இருக்கிறது. உலகத்தில் எல்லா நபிமார்களுக்கும் வெற்றி கொடுக்கப்பட்ட ஒரு நாள் அது. அன்றைக்கு பெருமானார் சொன்னாங்க, நோன்பு வைங்க, உங்களுடைய அந்த சமகால பிரச்சனைக்காக வேண்டி இறைவனிடத்தில் துவா செய்யுங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய தலைவலியாக தெரிவதெல்லாம் அல்லாது நொடிப்பொழுதில் தூக்கி எறிந்துவிட்டு அந்த சூழலை உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவான். எதிரான சூழ்நிலைகள் சில நிமிடங்களில் சாதகமாக போய் போகும். அதனால் அந்த நேரத்தில் நோன்பு இருந்து நம்முடைய சமூகத்திற்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பின்னால் வருகிற பிச்சிலங்கள் கியாமத்து நாள் வரை யாரில் அந்த இஸ்லாத்தில் இருந்து தான் மௌத்தா போகணும்னு அந்த துவாவை நாம் செய்யணும். நீங்கள் 10 வருஷத்தில் இந்தியாவில் நாங்கள் முஸ்லீம்களை வேறு எடுத்துருவோம்லாம், அது இப்படிலாம் அறுக்கணும்னு நினைச்சவங்களாம் எங்கே அறுந்து போனாங்கிற வரலாறுகள் ஒன்றல்ல ரெண்டல்ல, 1000 வரலாறுகள் உண்டு. அல்லாஹ்வினுடைய ஒளியை தங்களுடைய வாயால் ஊதி அணைக்கலாம்னு நினைச்சவன் எல்லாம் பறந்து போனான், அல்லது அந்த நெருப்பிலே அமிழ்ந்து போனான் அப்படிங்கறதான் வரலாறு. யாரும் யாரையும் எல்லாம் அப்படிலாம் பயங்காட்டிலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் பாதுகாப்போம்னு நினைச்சானா எவன் நம்மளை பாதுகாக்க மாட்டான், இருக்கதெல்லாம் அறுத்துட்டு போயிருவான். அதனால அந்த சிந்தனையோடு இன்ஷால்லா ரமலான் அந்த முஹர்ரமினுடைய இது செய்திகளை பற்றி அடுத்த வாரம் ஒரு காமன் நேரம் இதிலே இந்த வாரம் முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த இபுனுன் பனூன அது சம்பந்தமா அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஒரு அரைக்கில ஜாங்கிரி சாப்பிட்றது மாத்திரி இருக்கும், அது சாப்பிட்டா இன்ஷால்லா அதை அடுத்த வாரங்களில் 8 மணி ஆகும் போது வாங்க சொல்ல போறாங்க. கேட்கிற வரை நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அமல் செய்கிற ஒரு நல்ல சிந்தனையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.